ஓம் ஈஸ்வரா குருதேவா என்று நாம் எல்லோரும் சொல்லுகின்றோம். அந்த ஓம் ஈஸ்வரா குருதேவா என்பதற்கு குருநாதர் பல விளக்கு உரைகளை ஏற்கனவே கொடுத்துள்ளார்கள். இதில் மீண்டும் அதில் சில நுண்ணிய நிலைகளாக நமது குருநாதருடைய பெயரும் ஈஸ்வரா தான். ஆக ஈஸ்வரா என்று அதாவது குரு தன்னுடைய நிலைகளை சொல்லி ஈஸ்வரா என்று என் உயிரை எண்ணினாலும் என் குருவை எண்ணியதாகத்தான் அது அர்த்தமாகின்றது என்றால் அவருடைய பெயரும் ஈஸ்வரா என்றாலும் அவர் அந்த உயிரோடு ஒன்றி தன் உணர்வுகள் அனைத்தையும் ஒளியாக மாற்றி அவர் தனக்குள் அதை குருவாக ஏற்று வழி நடந்து அந்த உயர்ந்த நிலைகளை அவர் பெற்றதனால் அவருடைய பெயரும் ஈஸ்வரன் தான். அதே நிலைகள் கொண்டு அவர் எனக்கு அந்த அவருக்குள் விளைந்த ஆற்றல் மிகுந்த நிலைகளை எனக்கும் கொடுத்ததனால் அந்த உணர்வே குருவாக ஈசனாக இருந்து எனக்குள் அதை வழிநடத்தி என்னையும் அதை அறியும்படி செய்கின்றது. அது உணர்வுகளை உணர்த்துவதும் அதுவே குருவாக இருக்கின்றது. ஆக உயிரை எண்ணினாலும் குருவை எண்ணினாலும் இங்கே இரண்டும் ஒன்றுதான் என்று நாம் ஈஸ்வரா குருதேவா என்று சொல்லும் பொழுது நம்முடைய நினைவுகள் எப்படி செலுத்த வேண்டும், ஞானகுரு அவர்கள் அதை எப்படி அவர்கள் செயல்படுத்தினார்கள் என்பதை இதில் உணர்த்துகின்றார்கள். என்னால் குருவாக இருந்து வழி நடத்துவது அது ஈஸ்வராய குருதேவர் என்று சொன்னாலும் அதே உணர்வு இங்கே இணையப்பட்டு நமது உயிரும் குருவாக ஈசனாக அவர் கொடுத்த அருள்ஞான வித்தை வளர்த்திடும் தன்மையாக உருவாக்கிடும் தன்மையாக வழிநடத்தும் தன்மையாக அதையே அதன் வழியே நம்மை அழைத்து செல்லும் அது குருவாக செயல்படுகிறது என்பதைத்தான் அந்த குருவுடன் இணைந்து உயிருடன் இணைந்து ஈஸ்வரா என்று இது அனைத்து நிலைகளும் நாம் ஒன்றி செயல்பட வேண்டியதனுடைய முக்கியத்துவத்தை இதிலே நமக்கு வழிகாட்டுகின்றார்கள். ஏனென்றால் ஈஸ்வரா குருதேவா என்று நாம் எங்கேயோ நினைவை செலுத்த வேண்டியதில்லை. அந்த குரு அவருக்குள் விளைந்த வித்து நம் உயிருடன் இணைந்து உருவாக்கக்கூடிய சக்தியாக நாம் அது படைக்கும் நிலையாக உருவாக்கிவிட்டால் அந்த உணர்வே இங்கே குருவாக நம்மை வழிநடத்தி அந்த ஈசனுக்குள்ளும் நமது உயிருக்குள்ளும் அது நாம் அனைவருமே ஒன்றிணைந்து செயல்படக்கூடிய நிலைகளாக ஒரு கூட்டமைப்பாக அமைகிறது என்பதைத்தான் இங்கே குருநாதர் சுட்டிக்காட்டுகின்றார். ஏன்னால் அந்த குரு என்னுடைய வாழ்க்கையிலே என்னை அறியாது வளரக்கூடிய துன்பங்களையோ அல்லல்படும் நேரங்களையோ அது உன்னை இயக்காத வண்ணம் இது எப்படி நீ செயல்படுத்த வேண்டும் என்றும் அந்த அருள்குணன் தன்மைகளை எனக்கு தெளிவாக எடுத்து காட்டினார். அந்த அடிப்படையிலே தான் அதையெல்லாம் வெல்லக்கூடிய சக்தியாக நான் வளர்த்து கொண்டேன். அந்த மெய் வழி செல்லும் மெய் வழி பெறும் அந்த ஆற்றல் மிகுந்த வித்தை எனக்கு எப்படி கொடுத்தாரோ அதே வழிதான் உங்களுக்குள்ளும் இதை வித்தாக பதிவு செய்கின்றேன். என்றால் ஒரு தாவர இனத்தில் விளைந்த வித்தை மண்ணிலே ஊன்றினம் என்றால் அதற்குண்டான கால பருவங்கள் அது சமமான நிலையில் இருக்கும் பொழுது அது விளைந்து அதே இன வித்தாக அது முழுமையடைந்து பல வித்துகளாக பலன் கொடுப்பது கொண்டுதான் நாம் அனைவருமே மா மகரிஷி ஈஸ்வராய குருதேவர் என்ற நிலையில் அது ஒருங்கிணைந்த நிலையில் கொண்டு இனம் இனத்தை வளர்க்கும் என்ற நிலையில் அவர் தனக்குள் உயிரோடு ஒன்றி ஒளியாக மாற்றிய அந்த அருள் சக்திகளை அந்த அருள்ஞான வித்துகளை நாம் அனைவருமே ஒருங்கிணைந்த நிலையில் கொண்டு எல்லோரும் இதை பருகி எல்லோரும் இதை விளைய வைத்து இன்றைய விஞ்ஞான உலகில் வரக்கூடிய கடுமையான நஞ்சின் தன்மைகளையும் நீக்கக்கூடிய சக்தியாக நாம் வாழ வேண்டும். அதன் வழி வளர வேண்டும். அந்த மூச்சலைகளை நாம் வெளிப்படுத்தி நம்முடைய மூச்சு நம்முடைய பார்வை நம்முடைய சொல் பிறருடைய தீமைகளை போக்கக்கூடிய சக்தியாக அந்த துன்பமான நிலையிலிருந்து அனைவரையும் மீட்டி அந்த இன்பமான நிலைகளுக்கு அழைத்துச் செல்லும் நிலையாக நாம் செயல்படுத்த வேண்டும். ஒரு உதாரணமாக ஒரு துளியாக மழை பெய்தால் அது மண்ணுக்குள் அடங்கி விடுகின்றது. ஆனால் அது பல துளிகளாக பெய்து பெரும் வெள்ளமாக அது கிளர்ந்து எழுந்து அதன் வழி சென்றால் தரையிலே மற்ற இடங்களிலே இருக்கக்கூடிய குப்பை செத்தை எவ்வளவு கடுமையான நிலையில் இருந்தாலும் எல்லாவற்றையும் அடித்து செல்வது போன்று நாம் அனைவருமே குருநாதர் காட்டிய வழியிலே அந்த அருள் ஞானிகளுடைய அருள் சக்தியில் அவர் காட்டிய முறைப்படி அவர் பதிவு செய்த அந்த வித்தை நாம் விளைவித்து பெரும் வெள்ளமாக நாம் அனைவருமே ஒருங்கிணைந்த நிலையில் இங்கே குவிக்கப்பட்டால் அந்த அலைகள் பரவி நாம் அனைவருமே இந்த உலகிற்கு உலக மக்களுக்கு அந்த மெய்வெளியை எடுத்து காட்டக்கூடிய சக்தியாக நாம் அனைவருமே வளர முடியும். அது குரு காட்டிய நிலையில் நாம் செயல்பட வேண்டும். என்றால் அது அல்லாத நிலைகள் சில செயல்படுவருடைய நிலைகளை இந்த உலகெங்கிலும் நீங்கள் பார்க்கலாம். நான் தான் கடவுள் என்றும் நான் தான் மாரி என்றும் நான் தான் காளி என்றும் நான் தான் முருகன் என்றும் இப்படி எத்தனை நிலைகள் கொண்டு வெளிப்படுத்தி கொண்டிருக்கின்றார்கள். அருளாடக்கூடிய நிலைகளும் ஜோதிடம் சொல்லக்கூடிய நிலைகளும் அது எல்லை தெரியாதபடி வழி தெரியாதபடி எத்தனை நிலைகள் இருக்கின்றது. ஆக இது போன்ற நிலைகளெல்லாம் நாம் சிக்காதபடி நமது குருநாதர் காட்டிய வழியிலே இந்த மெய் வழியிலே செல்ல வேண்டும் என்பதற்குத்தான் இதை உங்களுக்கு உணர்த்துகிறேன் என்று குரு சொல்லுகின்றார். அதை போன்ற நிலைகள் நாம் உணர்ந்து கொண்ட பின் பல கோடி சரீரங்களிலிருந்து நாம் ஒவ்வொன்றிலிருந்து மீள வேண்டும், தப்ப வேண்டும் என்று எடுத்துக்கொண்ட உணர்வு கொண்டுதான் இன்று பரிணாம வளர்ச்சியில் மனிதனாக வளர்ந்திருக்கின்றோம். ஆனால் இப்படி மனிதனாக வளர்ந்த பின்னும் மற்றவர்களை அவர் செய்யக்கூடிய தொல்லைகள் பொறுக்காதபடி அவர்களை கெடுக்க வேண்டும், அவர்களை அழிக்க வேண்டும், அவர்கள் அழிய வேண்டும் என்ற இந்த உணர்வின் தன்மையை நாம் எடுத்துக்கொண்டால் நாமும் அந்த நிலைக்குத்தான் அழைத்து செல்லப்படுவோம் என்பதற்குத்தான் அங்கே ஒவ்வொரு தெய்வ சிலைகளுக்கு முன் வாகனங்களை போட்டு கீதையிலே நீ எதை எண்ணுகின்றாயோ அதுவாகின்றாய், ஆக காளிக்கு முன்னாடி புலியை போட்டு காண்பித்து மற்றவர்களை அழித்து விடுவேன், அவர்களை கொண்டு விடுவேன், அவர்களை வீழ்த்தி விடுவேன் என்று இதுபோன்ற வேக உணர்வின் தன்மை நாம் கொண்டு வந்தோம் என்றால் அதற்கொப்ப அடுத்து நாம் புலியாகத்தான் பெறுவோம். ஆக இந்த வாழ்க்கையிலே இந்த மனித உடலிலே நாம் எந்த குணத்தின் தன்மை முன்னணியில் வைக்கின்றோமோ அதுவே நம்மை இயக்க சக்தியாக மாற்றி அதன் வழியே நம்மை அழைத்துச் செல்லும் என்பதற்குத்தான் மூசிக வாகன என்று தெளிவாக காட்டுகின்றார்கள். ஆக பல கோடி சரீரங்கள் நாம் வளர்ச்சி அடைந்து வந்த நிலையில் அதிலே ஒவ்வொரு சரீரத்திலும் உதாரணமாக கண் இல்லை என்ற நிலையில் நாம் புழுவாக பிறந்திருந்தாலும் அதிலே வாழ்ந்து வரும்பொழுது அதில் இடர்படும் தீமையிலிருந்து தப்ப அது பார்க்க வேண்டும் என்ற உணர்வு எண்ணும் பொழுது அது வலுகொண்ட நிலையாக வரும்போது கண் தோன்றுகின்றது. அதே போன்று தீமையிலிருந்து விடுபட வேண்டும், தீமையிலிருந்து விடுபட வேண்டும் என்று இப்படி ஒவ்வொரு சந்தர்ப்பத்திலும் எடுத்துக்கொண்ட உணர்வுக்கொப்ப அதற்குண்டான அங்க அவயங்களும் அதற்குண்டான உடல் உறுப்புகளும் வளர்ச்சியாகிதான் இந்த மனிதனாக வளர்ந்து வந்துள்ளோம். அந்த மனிதனாக வளர்ந்து வந்த நிலையில் நம் உயிர் எப்படி அழியாத தன்மையாக ஒளியின் தன்மையாக இருக்கின்றதோ இதுபோன்று அந்த பேரொருள் பேரொழியாக இந்த சரீரத்தில் நாம் எத்தகைய துன்பங்கள் துயரங்கள் இடர்படும் தீமைகள் எது வந்தாலும் அந்த பேரொருள் பேரொழி நாங்கள் பெற வேண்டும் என்று அந்த ஒளியின் தன்மையை நாம் சுவாசித்தோம் என்றால் நம்முடைய உயிர் நம்மை அழைத்துச் செல்வது அங்கேதான் அழைத்துச் செல்லும். ஆக இது போன்ற நிலைகளையெல்லாம் நாம் உணர்ந்து கொள்ள வேண்டும் என்று குரு சொல்கின்றார்கள். ஆனால் இந்த வாழ்க்கையில் ஒரு சில அதனுடைய நிலைகள் அது உணராத நிலைகள் அவருடைய ஆசையின் நிமித்தம் செயல்படும் போது பழுதீர்க்கும் உணர்வோ அல்லது தன்னுடைய புகழுக்காக இயங்கும் நிலையோ அல்லது மற்றவர்களை இழிவாக பேசும் நிலையோ இது போன்ற நிலையில் சிக்கிக்கொண்டால் அந்த புகழும் நிலைத்து இருப்பதில்லை, மற்றவர்களை இழிவாக பேசினாலும் அந்த இழிவான நிலைகளும் நிலைத்து இருப்பதில்லை. இதையெல்லாம் நாம் உணர்ந்து கொண்டு நம் உயிரின் செயலாக்கங்களை நாம் தெரிந்து கொண்டால் இதிலிருந்து நாம் தப்பும் நிலையாக ஞானிகள் காட்டியவர்களில் நாம் செயல்பட வேண்டும் என்றால் நாம் ஒவ்வொரு சரீரத்திலையும் இதுபோன்று நாம் புகழாசை கொண்டோ மற்றவர்களை இழிவுபடுத்தும் நிலையோ பழிதீர்க்க உணர்வு இதையெல்லாம் எடுத்துக்கொண்டால் உடலை விட்டு சென்ற பின் அது இன்னொரு உடலுக்குள் சென்று இதே பழிதீர்க்க உணர்வாக அது எரிச்சலூட்டும் உணர்வாக கடுமையான நிலையில் கொண்டுதான் அது செயல்படும். இதுபோன்ற சில ஆன்மாக்கள் மற்ற உடல்கள் செயல்படுவதையும் நாம் பார்க்கலாம். அடிக்கடி அவர்கள் எரியுதே 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 என்று சொல்லுவார்கள். தண்ணியை ஊற்று தண்ணியை ஊற்று என்றெல்லாம் சொல்லி இதெல்லாம் அந்த உடலுக்குள் புகுந்த இதுபோன்று வாழ்க்கையை வளர்த்து கொண்ட உணர்வின் தன்மைதான். பிறகு உடலில் ஆவியாக சென்று ஆன்மாக்களாக இயக்கி அந்த வழி தெரியாதபடி இந்த உடலுக்கு பின் எங்கே செல்ல வேண்டும் என்ற நிலை அந்த எல்லை தெரியாதபடி மீண்டும் இன்னொரு உடலுக்குள் புகுந்து மனிதன் அல்லாத நிலைகளுக்கு கொண்டு செல்லும் நிலைகள் தான் வந்துவிடுகின்றது. இதுபோன்று எண்ணில் அடங்காத நிகழ்ச்சிகள் நடப்பதை நாம் பார்க்கலாம். ஆக பயந்த உணர்வு கண்டு இதுபோன்று எடுத்துக்கொண்டால் அவருடைய உடலில் எப்பொழுது பார்த்தாலும் அந்த பயமாக இருக்கின்றது பயமாக இருக்கின்றது இறந்து விடுவேன் என்றெல்லாம் சொல்வார். அல்லது கோபமான உணர்வு எடுத்துக்கொண்டால் அதே வேக உணர்வுண்டு அடுத்தவரை அழித்து விடுவேன் அழித்து விடுவேன் கொண்டு விடுவேன் என்றெல்லாம் சொல்லுவதை பார்க்கலாம். ஆக இதையெல்லாம் ஞானிகளால் கொடுக்கப்பட்ட நிலையில் நம்முடைய எல்லை தெரியாதபடி நாம் இதுபோன்ற உணர்வுகளை விளைய வைத்து விட்டால் பாசத்தால் பண்பால் இதுபோன்று சந்தர்ப்பசத்தால் நாம் நுகர்ந்து விட்டால் இத்தகைய தீய விளைவு கொண்ட அல்லது தீய உணர்வுகளை வளர்த்து கொண்ட ஆன்மாக்கள் இங்கே வந்து அதன் வழி நாமும் நல்ல நிலை பெற விடாதபடி தடைப்படுத்தி விடுகிறது. அதனால் இதையெல்லாம் ஏன் சொல்லுகிறேன் என்றால் ஒவ்வொருவருக்கும் அவருடைய மனங்கள் அவருடைய எண்ணங்கள் வெவ்வேறு திசையிலே செல்லும். அந்த வெவ்வேறு திசையிலும் சென்றாலும் அவர்கள் இப்படி சொன்னால் அப்படி அப்படி சொன்னால் இப்படி என்று அவருடைய எண்ணங்கள் உணர்வுகள் வெவ்வேறு பக்கம் போகும்பொழுது அதையெல்லாம் தெளிவாக்கி அவர்களுக்கு இந்த உயர்ந்த உணர்வுகளை மெய்வழி செல்லும் அந்த பாக்கியத்தை அந்த தெளிவான நிலைகளை ஏற்படுத்த வேண்டும் என்பதற்குத்தான் இதை மாற்றி மாற்றி உங்களுக்குள் அதை தெளிவாக்கி கொண்டு வருகின்றேன் என்றால் நம்முடைய சந்தர்ப்பத்தால் நாம் எடுத்துக்கொண்ட உணர்வுகள் ஒவ்வொன்றும் எத்தனை நிலைகள் நம்மை அறியாத ஆட்டி படைத்துக் கொண்டிருக்கும். அந்த ஆட்டி படைத்துக் கொண்டிருக்கும் இதுபோன்ற தீமையிலிருந்து விடுபடுவதற்குத்தான் குரு அருளையும் அந்த மெய்வழி செல்லும் பாதையும் இதில் நாம் சரியான பாதையில் நாம் செல்ல வேண்டிய அதனுடைய முக்கியத்துவத்தையும் இதை நாம் வழி மாறி நாம் சென்ற மேலால் எங்கே செல்ல வேண்டும் என்பதையும் அது ஒவ்வொன்றையும் உங்களுக்கு விளக்குறையாக கொடுத்து சரியான பாதையில் செல்ல வேண்டும் என்பதற்குத்தான் இதை தெளிவாக்கி கொண்டு வருகிறேன் என்று குரு உணர்த்துகின்றார்கள்.
ஒவ்வொரு நிமிஷமும் நம்ம குருவான உயிரை இடம் ஓம் ஈஸ்வரா குருதேவா என் குருநாதர் பேரும் அதுவாக, ஏனென்றால் அவர் அதற்குள் தனக்குள் அந்த உயிரின் நிலைகள் ஒன்றி இந்த உணர்வின் தன்மை தனக்குள் குருவாக்கி குருவின் நிலைகள் கொண்டு உணர்வின் சக்தியை பெற்றார். அதனால் அவர் ஈஸ்வரா குருதேவா. எந்த அவர் பேர் ஈஸ்வரா என்று முழு எனக்கு அந்த உணர்வின் தன்மை கொடுத்ததனால் ஈஸ்வரா குருதேவா என்று இந்த உயிரை எண்ணினாலும் என் குருவை எண்ணியதான். எனக்குள் இருந்து குருவாக இருந்ததும் அந்த உணர்வின் தன்மை படைக்கப்படும் போது அந்த குருவாகின்றது. ஆகவே அந்த ஈஸ்வரா குருதேவா என்பது இயக்கத்தின் ஈஸ்வரன் இயல் உருவாக்கும் அந்த ஈசனாக இந்த உணர்வின் தன்மை ஒளியாக மாற்றி வின் செல்வதை நாம் குருவாக உலகத்துக்கு வழிகாட்டியாக பிற துன்பப்படும் உணவின் நிலைகளில் நாம் இது மூச்சு அலைகள் பிறருடைய துன்பத்தை மாய்க்கக்கூடிய நிலைகள் வர வேண்டும். நாம் சொல்லும் நிலைகள் பிறர் இன்பத்தில் ஆழ்த்து இன்பமான நிலைகள் உருவாகி அந்த மகிழ்ச்சி உணர்வு கொண்டு அவருக்குள் இருசூழும் நிலையை விஷத்தை மாற்று அந்த உணர்வு ஒளி சுடராக பெறும் அந்த தகுதி பெற செய்ய வேண்டும் என்று எனது குருநாதர் எப்படி எனக்குள் பல இன்னல்களோ அல்லல்களோ வந்தாலும் அவருடைய நிலைகள் எனக்குள் சேராத வண்ணம் மெய் ஒளியின் தன்மை உனக்குள் எவ்வாறு சேர்த்துக் கொள்ள வேண்டும் என்று உணர்த்தி அவர் எனக்கு உபதேசித்து உணர்வின் என் அலைகளை எனக்குள் பதிவு செய்தாரோ அவர் தொடர்ந்து அந்த உணர்வின் தன்மை நான் நினைக்கும் படும் போது அந்த உணர்வின் ஆற்றல் நான் எனக்குள் படைத்து அந்த உணர்வின் வித்தாக உங்களுக்குள் அதை செலுத்துகின்றேன். வயலை பண்படுத்தி அதற்குள் விதையை விதைத்தின் அந்த விதையின் தன்மை எப்படி காற்றிலிருந்து தன் இனத்தை வளர்க்கின்றதோ அதே போல மீவுடைய பெறும் தகுதியுடைய நிலையில் நீங்களும் பெற வேண்டும். எனது குருநாதர் எனக்கு அருள் என அறிவித்து நாம் எல்லோரும் அந்த நிலையில் நாம் பெறுவோமையானால் விஞ்ஞான அழிவிலிருந்து நாம் மீட்டி விஞ்ஞானி நிலைகள் நாம் சொல்லும் எதுவானாலும் இயக்கும் நிலைகள் எனம் எனத்துடன் சேர்க்கும் ஞானியின் அருளை நாம் பெற வேண்டும் என்று எண்ணும் போது அந்த இனத்துடன் இணைந்து அந்த ஆற்றலை பெற்று அவன் எங்கே வின் சென்றானோ அங்கே செல்ல முடியும். அந்த நிலைகள் செல்வதற்குத்தான் இந்த நிலையை உங்களுக்குள் எனது குருநாதர் அருளை ஆற்றல் மிக்க அந்த சக்தி எனக்கு மட்டும் சொந்தமில்லை, நாம் அனைவருக்குமே சொந்தம். ஒன்றில்லாம ஒன்றில்லை, ஒன்றுடன் ஒன்றுதான் இணைந்து செயல்படுகின்றது. சிறுதுளி என்ன செய்கின்றது? பூமிக்குள் இருக்க வேண்டும். ஆனால் பெருந்துளி என்ன செய்கின்றது? அங்கு இருக்கக்கூடிய நிலையிலும் ஆக பெரும் வெள்ளமாக அது தகழும் போது அது அனைத்தும் சேர்த்து வலுகொண்டதாக கரை கட்டைகள் இருந்தாலும் அழைத்து செல்லுகின்றது. இதே போல நாம் அனைவருமே அந்த மெய்ஞானியின் அருளை கொண்டு ஒரு குரல் கொண்டு எழுப்பி நமக்குள் ஒரே உணர்வின் ஆற்றல் மிக்க ஞானியின் உணர்வை நமக்குள் எடுத்து ஓம் ஈஸ்வரா என்று உணர்வின் குரல் எழுப்பப்படும் போதும் பெரும் வெள்ளமாக திகழ்ந்து நம்மை அறியாமல் ஆட்சி படைக்கும் இந்த துன்ப இருள் சூழும் இந்த உணர்வின் தன்மை மாய்த்து மெய்ஞானின் அருவொழியில் அருவெல்லாமாக நாம் சென்று ஆக அங்கே மெய் வழியின் மெய் வழியில் மெய் ஒளியின் தன்மை பெறும் அந்த ஆற்றல் மிக்க சக்தியை நாம் அனைவரும் தர முடியும். நமக்கு உங்களை நீங்கள் நம்ப வேண்டும். நமக்குள் ஆற்றல் மிக்க சக்தி உண்டு. அந்த சக்தியின் துணை கொண்டு இந்த மனித உடல் இருந்து நாம் தர முடியும். இந்த உடலை விட்டு நகர்ந்து விட்டால் நாம் என்னாவும் ஏதாவும் என்று கண் கொண்டு இப்போதே நீங்க பார்க்கலாம். ஒவ்வொரு நொடியிலையும் காரணம் ஒவ்வொருத்தரும் ஒவ்வொரு நிலையில் இறந்துக்கொண்டு அருளாடுவதும் பேயாடுவதும் மந்திர பல பல தந்திரங்களை எடுத்துக்கொண்டாலும் அந்த ஆற்றல் மிக்க சக்தி கொண்டாலும் ஒரு மனித உடலுக்குள்ளும்தான் நான் தான் மாரி, நான் தான் காளி, நான் தான் ஆதிசக்தி, நான் தான் நாராயணன், நான் தான் முருகன் என்று ஆடும் நிலையில் பார்க்கலாம். எந்த குணத்தின் தன்மை கொண்டு மந்திரத்தின் உணர்வு கொண்டு பல உணவின் தன்மை நாம் மிளகாய் எப்படி குழம்புல போட்டவுடனே காரம் 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 அதே போல நமக்குள் கோபத்தை உருவாக்கி கொண்டு காளி 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 என்று அந்த ஆத்திர உணர்வின் தன்மை நாம் கூறும் போது மற்ற ரசிக்கும் தன்மை இல்லாமல் வந்து ஒருவனின் ஒருத்தரை அடிமைப்படுத்தும் இந்த உணர்வின் தன்மை ஓங்கி வளர்த்துக் கொள்ள முடியும். ஆக இந்த உணர்வின் சொல்லின் நிலைகள் பிறருக்கு தாங்காது, அது அடிமைப்படும். இதெல்லாம் மந்திரத்துக்குண்டானது. ஆக நாம் இதை போன்ற நிலைகள் நாம் எடுத்துக்கொண்டால் மனித உடலுக்குள் இருக்கக்கூடிய 1008 குணங்களை நாம் எந்தெந்த நிலைகள் எடுத்து வளர்த்துக் கொள்கின்றோமோ அந்த குணத்தின் தன்மையை இப்பிறவியிலே நாம் அதை எண்ணினால் நாம் அடுத்த பிறவி எதுவாக பிறப்போம் என்று உறுதிப்படுத்துவதற்குத்தான் ஆலயங்களை 1008 கட்டி நம் அந்த உடலுக்குள் இருக்கக்கூடிய குணங்களை தெய்வமாக்கி அந்த நாம் புலிவிலிருந்து மிருகமா இருக்கும்போது எந்தெந்த நிலை பெற்றமோ காளிக்கு முன்னாடி புலி என்றால் புலி என்ன செய்து இறக்கமற்ற நிலைகள் கொன்று தன் உணர்வின் ஆற்றல் மிக்க சக்தி கொண்டு மற்றொன்றை மாய்த்து இதை போல ஒன்றில் ஒன்று விழுங்கி நாம் இன்று மனிதனாக வந்தது. இன்று மனிதனா இருக்கவுடனே ஒருவரை நான் அழித்து விடுவேன் என்றால் அந்த உணர்வின் தன்மை மனிதனை என்னுடைய எண்ணமே இந்த மனித உருவை அழித்துவிட்டு அடுத்து நான் எங்கே போவேன் என்று புலியா பிறப்பேன். இதுக்குத்தான் கோயில்களை கெட்டி வச்சு கோயிலுக்கு முன்னாடி அந்த குணத்துக்கு முன்னாடி இந்த வாகனங்களை வைத்திருக்கான் மூசிகா வாகன. இன்றைய செயல் நாளைய சரீரம், முந்தைய செயலுடைய நிறைவு நாம் செய்து கொண்ட நாம் அனைவருமே இன்றைய நாம் மனிதனா இருக்கின்றோம். இந்த மனித குடத்தில் எந்த குணத்தை நாம் முன்னணியில வைக்கிறோமோ அந்த குணம்தான் வாகனமாக இந்த உடலை அழைத்து செய்து இந்த சுவாசத்தின் நிறைகள் இங்கே வருகிறோம். அதான் கீதையில் நீ எதை நினைக்கின்றாயோ அதனுடைய நிறைகள் நீ அடைகின்றாய். ஆக நாம் கண் இல்லாத புழுவா இருக்கும்போது பார்க்க வேண்டும் என்று கண் தோன்றியது, கண் தெரிந்தபின் நாம் தன்னை தற்காத்துக் கொள்ள உணர்வுக்காக எண்ணியது, உடல்கள் அமைப்பு மாறியது, எல்லாவற்றையும் தற்காத்துக் கொள்ளக்கூடிய உணர்வான உடலாக பெற்றோம். தன்னை தற்காத்துக் கொண்டு உயிரின் ஒளியாக உணர்வை நாம் மாற்றிக் கொள்ளும் போது நாம் இன்னே செல்றோம். அதனால தயவு செய்து உங்களை நீங்க நம்புங்க. ஆக நாம் ரெண்டே வழி, ஒன்று ஆசையை நிலைகள் கொண்டால் பழிதீக்கும் உணர்வும் தான் புகழுக்காக வேண்டி இயங்கும் நிலையும் வருகின்றது. புகழ் நிலைத்து இருப்பதில்லை. நாம் ஒரு இழிவான நிலைகள் பேசினாலும் அது நிலைத்திருப்பதில்லை. ஆக ஒரு இருள் என்றுமே நிலைத்திருப்பதில்லை. இருளுக்குள் ஒளிபட்டவன் இருள் நீங்குகின்றது. ஆக ஒளியும் தனக்குள் மறைத்தாலும் ஒளி என்றும் மறைவதில்லை. ஒளியை மறைக்க யாராலும் முடியாது. ஆக இந்த உயிரின் தன்மை தோன்றிய பின் உயிர் அழிவதில்லை. இந்த உயிருடன் ஒன்றிய உணர்வின் தன்மை இருந்து கொண்டே இருக்கும். மனித நிறைவு கொண்டு நாம் சகலம் அறிந்த பெண் இந்த உடலை விட்டு சென்ற பின் இன்னொரு உடல் பட்ட பின் அந்த உடலிலே மனித நிறைவு பட்ட அனுபவம் அனைத்தும் தெரியும். ஆனால் மீண்டும் அங்கம் இருக்காது. ஆனால் நினைவுகளும் வேதனை கொண்டு வேதனை கொண்டே அது வாழ்த்துக் கொண்டும் அந்த வேதனையின் நிறைவு உடலாக இருக்கும். அதனால் நம்மை விட்டு தப்ப முடியும். ஆக ஞானிகள் சொன்ன இந்த வழியில் நாம் சென்றால் நாம் இங்கே செல்லலாம். இன்று பேயாக ஒரு உடலில் இருந்து வந்தாலும் அந்த உடலில் ஐயோ எரியதே 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 அந்த உடலையும் அந்த உடலுக்கும் இந்த வேதனை சுவாசித்து அந்த உணர்வின் தன்னை அங்கிருந்து என்னை இப்படியே பண்ணுகின்றாய் என்று தண்ணிகுழு 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 எரியதே என்று ஓத்தும். ஆனால் அருளாலும் அந்த உணர்வின் தன்மை எரிச்சலின் தன்மை கொண்டு உணர்வின் சக்தி இயக்கியதை அதை செய்துவிடும். இதை போன்ற நிலைகள் இங்கு கொண்டிருக்கும் இந்த நிலையில் நாம் இப்போ பார்க்கின்றோம். நாம் எல்லோருமே இறந்த பின் ஒவ்வொரு மனித உடலுக்குள் நின்றுதான் அதை இயக்குகின்றோம். நாம் பயத்தின் நிலைகள் இருக்கும் போது அந்த பயமான ஒரு உடலுக்குள் சென்றுவிட்டால் பயத்தை ஊட்டிக் கொண்டிருக்கும். கோபமான நிலைகள் கொண்டிருந்து அந்த கோபத்தை வளர்த்துக் கொண்டார். கோபமான மனிதன் ஈர்ப்புக்குள் சென்று கோபமும் கோபமும் சேர்ந்து அந்த நிலையை இயக்க செய்யக்கூடிய நிலைகள் அது கடைசியில் இதனுடைய நிலைகள் அதிகமாக வளர்க்கும் போது நம்ம அறியாமலே இரத்த கொதிப்பு என்ற நிலை வரும். நாம் எதை செய்தாலும் அதை இயக்க முடியாத நிலைகள் முடக்கிவிடும். நாம் எதை முடக்கி விடுவேன் என்று முடக்குகின்றனோ இந்த கோபத்தின் தன்மை அந்த இரத்த கொதிப்பு வந்து நம்ம கைகாலையும் முடக்கிவிடாதபடி எதையும் செயல்படாத செய்துவிடுகிறோம். நான் எண்ணீது உணர்வுகள் இங்கே பிரம்மாவை சிருஷ்டினர் தான் கீதையிலே நீ எதை எண்ணுகின்றாயோ அதுவாகின்றாய். ஆகிய எண்ணிய உணர்வு நமக்கும் நோயாக மாறுகின்றது. இந்த மனித நிலைகளில் உடலை நினைவிருக்கும்போதே மெய்ஞானியின் அருள்வழி பெறுவோம். நாம் தவறு செய்து நமக்குள் தவறு வருவதில்லை. நம்ம எரியாதையிலே நாம் நல்ல பாசத்துடன் இருந்தாலே நமக்குள் அந்த உணர்வுகள் இயக்கிவிடுகின்றது. ஆனால் அந்த உணர்வுகள் இயக்காத வண்ணம் அந்த மகிழ்ச்சியின் அவசக்தி நீங்க பெற வேண்டும் என்பதற்குத்தான் திரும்ப 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 எந்த ரூபத்தில் நீங்க எண்ணினாலும் இப்ப சிலர் இப்படின்னா இப்படி என்பாங்க அப்படின்னா அப்படி என்பாங்க. அதனால உங்களுக்கு எந்த திசையில எந்த கோணத்தில் நீங்க எண்ணினாலும் அது உங்கள் நினைவு கொண்டு உங்களை காக்கும் உணர்வாக விளைய வேண்டும் என்பதைத்தான் ஒரு உணர்வின் தன்மை ஒரு பக்கம் சொல்லி இன்னொரு உணர்வின் தன்மை இங்க இயக்க செய்து அந்த உணர்வின் வித்து உங்களுக்குள் செயல்படுத்தும் போது ஓம் ஈஸ்வரா என்று இந்த நினைவு வரும்போது உங்கள் காக்கும் உணர்வின் சக்தியை கூட்டி இந்த உணர்வின் நிறைவு கொண்டு தீய உணர்வு உங்களுக்கு சாராத வண்ணம் அது காக்கும் உணர்வாக அந்த உணர்வின் தன்மை விளைய வேண்டும் என்பதற்குத்தான் இதை நான் மீண்டும் மீண்டும் சொல்வேன்.
குருநாதர் இந்த உபதேசத்தில் விஞ்ஞானத்தில் விளைவிக்கக்கூடிய சில கடுமையான விளைவுகளிலிருந்து நாம் எப்படி செயல்பட வேண்டும் இதை முறியடிக்க வேண்டும் என்பதை இது முகப்பில் இதை உணர்த்திவிட்டு ஆக மகாபாரத போர் அதன் வழி நாம் இந்த வாழ்க்கையில் நாம் பிரிதொரு உணர்வுகளை நுகரப்படும் போது அது உடல் நோயோ அல்லது மன குழப்பங்களோ இதுபோன்று எண்ணில் அடங்காத உணர்வுகள் அதாவது தன் குடும்பத்தில் எடுத்தாலும் சரி அல்லது வேலை பார்க்கும் இடங்களில் எடுத்துக்கொண்டாலும் சரி அல்லது தன்னிடம் வேலை பார்க்கக்கூடியவர்களோ அல்லது வரும் வாடிக்கையாளர்களோ இதில் சந்திக்கக்கூடிய உணர்வுகளாக இருந்தாலும் சரி அது பிள்ளை சொன்னபடி கேட்கவில்லை நண்பர்கள் ஏமாற்றுகின்றார்கள் வாடிக்கையாளர்கள் அவர்கள் வாங்கிய அந்த பொருளுக்குண்டான பணத்தை தருவதில்லை இன்று இப்படி இந்த சந்தர்ப்பவசத்தால் இந்த விஞ்ஞான உலகில் வாழக்கூடிய நாம் இதுபோன்று எத்தனையோ எதிர்மறையான நிலைகள் அது ஒவ்வொரு நாளும் இதுபோன்று சந்திக்க இந்த உணர்வுகள் எல்லாம் நாம் நுகர உயிரில் இது பற்றி ஜீவன் பெற இந்த உணர்வுகள் உடலுக்குள் விளைந்த பின் ஒன்றுக்கொண்டு போர் முறையாகி அதான் மகாபாரத போர். ஆக நம்ம அறியாது இனம் புரியாது ஒவ்வொரு நாளும் எத்தனை கலக்கங்களும் எத்தனையோ நமக்குள் கொதிப்படையை செய்யும் உணர்வுகளும் நம்ம அறியாமலே பெருமூச்சு விடும் நிலைகளும் ஆக சோர்வடைந்த நிலைகளும் இது போன்று வந்து அதனால் கடுமையான நமக்கு உடல் நோயாக போர் முறையாக இது செயல்பட்டு கொண்டே இருக்கின்றது. ஆக இதையெல்லாம் நாம் சீர்படுத்தும் நிலையாக உடலுக்குள் எதிர்மறையாக ஒன்று கொண்டு அணுக்கள் போர் முறை செய்தால் இதை சீர்படுத்துவதற்கென்று குருச்சேத்திர போர் வியாசகர் காட்டிய நிலையில் கொண்டு இங்கே குரு என்பது இந்த உயிர் தான் ஆக சேத்திரம் என்பது உயிர் இருக்கும் இடம் இந்த உயிர் இருக்கும் இடத்திலே நம் கண்ணின் நினைவு கொண்டு இணைத்து அந்த குருவோடு இணைந்து உயிரோடு இணைந்து நினைவு விண்ணிலை செலுத்தி அந்த துருவ நட்சத்திரத்தின் பேரர் பொருளை நாங்கள் பெற வேண்டும் எங்கள் இரத்த நாளங்களை கலக்க வேண்டும் எங்கள் உடல் முழுவதும் படர வேண்டும் என்று இப்படி ஒவ்வொரு நொடிப்பொழுதும் நாம் சந்திக்கும் சந்தர்ப்பங்கள் எத்தனை உணர்வுகள் உயிரிலே மோதி உடலுக்குள் சென்று மகாபாரத போராக அது செயல்பட்டு கொண்டிருந்தாலும் அதை சீர்படுத்துவதற்கு நாம் குருச்சேத்திர போரை வழி நடத்த வேண்டும். அது குருச்சேத்திர போரை வழி நடத்த வேண்டும் என்றால் மெய்ஞானிகளை உணர்வை அந்த உயிரோடு ஒன்றிய அவனுடன் அவனாக அவனிடமே வேண்டி இரண்டால் அவன் தான் சிருஷ்டிக்கின்றான். அவன் தான் நெருப்பாக இருந்து நாம் நுகர்வது அனைத்துமே அது வரம் கொடுத்து சிருஷ்டிக்கின்றான். இந்த உடலில் அணுவாக மாற்றும் இந்த கருவாக உருவாக்கக்கூடிய நிலையில் நம்ம செயல்படுத்தினார். அவனுடனே இணைந்து அந்த குருவுடனே நாம் இணைந்த நிலையா குருச்சேத்திரம் போர் என்ற நிலை அந்த குருவை வைத்து மெய்வெளி பெறும், மெய்ஞானம் பெறும், மெய்ப்பொருளுக்கான திறன் பெறும், தீமைகளை வென்ற அந்த அல்ஞானிகள் உணர்வை நாம் இங்கே படைக்க இங்கே உடலுக்குள்ள உருவாக்கக்கூடிய நிலையாக ஒவ்வொரு நொடிப்பொழுதும் குருச்சேத்திர போராக நடத்தி இந்த போரில் நாம் வென்றோம் என்றால் அதன் வழி உள்ளே செல்லக்கூடிய அந்த ஞானிகளை உணர்வு இங்கே உடலுக்குள் நடக்கக்கூடிய மகாபாரத போர் என்ற நிலையில் அதை சமப்படுத்தி உடல் நோயாக மாற்றாதபடி மனநோயாக மாற்றாதபடி இந்த வாழ்க்கையில் தெளிந்து செயல்படக்கூடிய நிலையில் சிந்தித்து செயல்படக்கூடிய நிலையில் நம் பேச்சால் மூச்சால் பார்வையால் நம்முடைய உணர்வை நல்வழி நடத்தக்கூடிய நிலையாகும். பிறருக்கும் இது நன்மை பெய்யக்கூடிய சக்தியாக இது அமைய வேண்டும். அதுபோன்ற நிலைகளை நாம் பழக்கத்திற்கு கொண்டு வர வேண்டும் என்பதான் இதை குருச்சேத்திர போர் என்ற நிலையில் இதை ஒருநாத நமக்குள் சொல்லி இது விளக்க உரையாக கொடுக்கின்றார்கள். அதே சமயத்தில் இந்த அளவிற்கு நாம் வளர்ச்சி அடைந்து வரும் நிலையில் இதனுடைய வளர்ச்சியில் நாம் உயிரோடு ஒன்றும் நிலையாக நாம் அந்த அருள்ஞானின் உடலை நாம் விண்ணிலிருந்து பருகும் நிலை வளர வளர கல்கி பறக்கும் நிலையாக அங்கே பத்தாம் நிலை அடையக்கூடிய தகுதியை நாம் பெற முடியும். ஏன்னா இந்த கல்கி என்ற உருவத்தை பார்க்கும்பொழுது அவர் குதிரையிலே அது மேல் நோக்கி இருப்பதாகவும் கையிலே வாளால் வீசிவிட்டு அவர் மேல் நோக்கி செல்வதாக காட்டுகின்றார். ஆக வாளினுடைய விளக்கம் என்ன? இந்த வாழ்க்கையில் நாம் மனித வாழ்க்கையில் எத்தனையோ புறநிலைகள் உணவாக உட்கொள்ளக்கூடிய நிலைகள் அது எதுவாக இருந்தாலும் அதில் இருக்கக்கூடிய விஷத்தன்மையாக இருந்தாலும் சரி காரலாக இருந்தாலும் சரி கசப்பாக இருந்தாலும் சரி அதை வேக வைத்து பல பொருள்களை இணைத்து சுவைமிக்க நிலைகளாக உருவாக்கி அதை படைத்து சாப்பிடுகின்றோம். அது சுவையாக உருவாக்குகின்றோம். ஆக அதில் இருக்கக்கூடிய விஷத்தன்மையை காரலை நீக்குகின்றோம். இதுபோன்றுதான் இந்த வாழ்க்கை நிமித்தம் முதல்ல சொன்ன மாதிரி குழந்தை மீது பற்றோ, தொழில் மீது பற்றோ, நண்பர்கள் மீது பற்றோ, இப்படி யார் யார் மீதெல்லாம் இது பற்று கொண்ட நிலையில் வந்தாலும் அதற்குள் பாசத்தால் பண்பால் பரிவால் அவருடைய துன்பமோ துயரமோ வேதனையோ நோயோ இது போன்ற நிலைகள் நமக்குள் வந்து மீண்டும் இதனுடைய உணர்வுகள் நமக்குள் விளைந்தால் யார் முதல்ல உடலை விட்டு பிரிகின்றார்களோ அதே நினைவு கொண்டு அடுத்தவர் எண்ணும்பொழுது அந்த உடலுக்குள் தான் செல்ல நேரம். மீண்டும் இன்னொரு உடலுக்குள் செல்லாதபடி யாருடைய உடல் நம்மை ஈர்த்தில்லாதபடி அது வாளால் வீசி இது போன்ற தீமையின் விளைவுகள் வராதபடி அதை காத்திடும் மலையாக நம் உயிரான்மா என்றுமே அது யாருமே இழுத்து விடாதபடி யாருடைய ஈர்ப்பிற்குள்ளும் நாம் சென்று விடாதபடி நம்முடைய எல்லை அந்த மேல் நோக்கியதாக கல்கி பறக்கும் மலையாக விண்ணிலே செல்ல வேண்டும் என்ற நிலைக்குத்தான் கல்கியுடைய உருவத்தை இவ்வாறு அது வாளை போட்டு காட்டி வாழ்க்கையில் வரக்கூடிய தீமைகள் எதுவாக இருந்தால் அது வாளால் வீசி நாம் வின் செல்ல வேண்டும் என்பதை அங்கே ஞானிகள் நமக்கு தெளிவாக உணர்த்துகின்றார்கள். அது மட்டுமல்ல நாம் விண்ணிலே சென்றாலும் கூட அங்கேயும் அஷ்ட திக்கிலும் அதாவது அகண்ட அண்டத்திலும் பிற மண்டலங்கள் வேறு சூரிய குடும்பங்கள் இவையிலிருந்து எத்தனை நச்சுத்தன்மைகள் இங்கே வறந்து கொண்டே இருக்கின்றது. ஆக வின் சென்றாலும் கூட அங்கேயிருந்து வரக்கூடிய எத்தகைய நஞ்சின் தன்மையும் அந்த துருவ நட்சத்திரம் சப்தரிஷி மண்டலம் வின் சென்ற மகா ஞானிகள் அது ஒவ்வொருவருமே அந்த பிற மண்டலங்களிலிருந்து பிற சூரிய குடும்பங்களிலிருந்து அகண்ட அண்டத்தில் வரக்கூடிய எத்தகைய நஞ்சின் தன்மையாக இருந்தாலும் அதை அவர்கள் எப்படி அதை அடக்கி அதை ஒடுக்கி ஒளியின் சுடராக மாற்றுகின்றார்களோ அதுபோன்ற அந்த தகுதியையும் நாம் வளர்த்து கொள்ள முடியும். ஆக என்றும் 16 அதாவது இந்த மனித வாழ்க்கையில் நாம் மிக குறுகிய காலமே வாழ்கின்றோம். ஆனால் அங்கே என்றுமே அது பேரானந்த நிலைகள் கொண்டு அங்கே வாழும் நாட்கள் அதிக நிலைகள் கொண்டு அழிவே இல்லாதபடி இன்னொரு பிறப்பே இல்லாதபடி மரணமே இல்லாதபடி நாம் என்றுமே இந்த மனித வாழ்க்கையில் நாம் எந்த இன்பம் என்று நாம் இங்கே வாழும்போது பெறுகின்றோமோ இதை காட்டிலும் பேரானந்த நிலையாக அங்கே பெற முடியும் என்று குரு இதில் உணர்த்துகின்றார்கள். என்றால் நம்மை போன்று மனிதர்களாக வாழ்ந்தவர்களும் வான்மீகை எடுத்துக்கொண்டாலும் கொலைகாரன் கொள்ளைக்காரன் தான். அவருடைய சந்தர்ப்பம் அது வானை நோக்கி ஏகும் பொழுது அந்த துருவ நட்சத்திரத்தின் பேரால் பேரலை அவன் சுவாசிக்க நேர்ந்து அதன் வழிதான் தீமைகளிலிருந்து விடுபட்டு மெய்வொழி காணும் நிலை பெற்று இந்த சப்தரிஷி மண்டலத்தில் நினைவில்லை. அதே போன்று அந்த உண்மையின் உணர்வுகளை உணர்ந்த மாமகர்ஷீஸ்வராய குருதேவன் அவரும் இன்று சப்தரிஷி மண்டலத்தில் ஒளியின் நிலையாக இருக்கின்றார். அவருடைய உணர்வுகளை நாம் பின்தொடர்ந்து வழித்தொடர்ந்து இந்த வாழ்க்கையிலே நாம் அந்த உயிரோடு ஒன்றும் நிலையாக அருளை சுடராக நாம் வளர்த்து கொண்டால் நாமும் அந்த ஞானிகள் காட்டிய வழியிலே வின் செல்வது எளிதாகின்றது. அது அதற்குண்டான நிலைகளைத்தான் உங்களுக்கு தெரியப்படுத்தினேன் என்று குரு சொல்லிவிட்டு இந்த வாழ்க்கையின் நிமித்தம் நாம் வாழ்ந்து வரும் சந்தர்ப்பங்களில் ஒருவர் நம்மை பற்றி ஏதாவது சொல்ல ஆரம்பிக்கிறார் என்றால் அதை நாம் என்ன ஏது என்று காது கொடுத்து அது கூர்ந்து கேட்போம். அது கூர்ந்து கேட்கப்பட போகும்போது அந்த உணர்வின் ஒளிகள் நம்மீது மோதி அது உணர்ச்சி வசைப்படும் நிலையாகும்போது என்னை இப்படி சொல்லுகின்றார் அப்படி சொல்கிறார் என்ற இந்த வேகங்களும் வருகின்றது. அவர் எந்த அடிப்படையிலே எந்த உணர்வின் தன்மையை முன்னிலை வைத்து நம்மை பற்றி சொல்லுகின்றாரோ அந்த உணர்வின் அழுத்தங்கள் அதிகமாகும் பொழுது அது ஒரு வித்தாக வினையாக மாறுகின்றது. இன்று உதாரணமாக நாம் ஒரு தானியங்களை அது விதையாக விதைக்கப்படும் பொழுது அது கேழ்வரகோ ராகியோ சோளமோ கரும்போ அதற்குண்டான வித்துகளை நாம் அந்த நிலத்தினை நட்டினோம் என்றால் அது அது தன் தாய் செடியின் மனத்தை அல்லது அந்த தாய் மரத்தின் செடியை அந்த சத்தை கவர்ந்து அது செழித்து வளர்ந்து அது இனமாக பலன் கொடுப்பது போன்றுதான் இப்பொழுது நாம் சொல்லக்கூடிய நிலையில் கொண்டு காது கொடுத்து பிறருடைய நிலைகளை உற்று அது கூர்ந்து கவனித்தோம் என்றால் அந்த உணர்வுகள் நமக்குள் வித்தாக மாறுகின்றது. பின் அவர் எதையெல்லாம் சொல்லி எதையெல்லாம் நாம் கெட வேண்டும் என்று சொன்னாரோ எந்த உணர்வின் வேகம் கொண்டு அவர் சொன்னாரோ இதே உணர்வுகள் நமக்குள்ளது வித்தாக மாறிய பின் அதே உணர்வின் சத்தை காட்டிலிருந்து கவர்ந்து அதற்குண்டான உணர்வுகளாக விளைந்து நம்மையும் அதன் வழிக்கே நம்மை அழைத்து சென்று விடுகின்றது. ஆனால் நாம் தவறு செய்யவில்லை, ஆனால் அந்த நுகரப்பட்ட உணர்வுகள் இவ்வாறு இயக்க சக்தியாக மாற்றிவிடுகின்றது. ஆனால் வயிறு நிறைய சாப்பிட்டிருந்தாலும் கூட இந்த உணர்வின் சத்துகள் அது அதற்குள் இணைந்து அதற்குண்டான அமிலங்களாக அங்கே நாம் சாப்பிட்ட ஆகாரத்தை மாற்றும் சந்தர்ப்பமாக வரும்பொழுது அந்த உணர்வுகளும் நமக்குள் அதிகமாக விளையத் தொடங்கி நம்முடைய உடலில் நாம் சாப்பிட்ட ஆகாரம் சரி நாம் நுகர்ந்த உணர்வுகள் சரி நஞ்சு கலந்த நிலையாக நம் இரத்தங்களில் அது எல்லா உறுப்புகளுக்கும் சென்று எல்லா அணுக்களுக்கும் இது உணவாக சென்று அந்த உறுப்புகளும் இது இணைந்து இதே உணர்வின் கருவாக அணுத்தன்மையாக முழுமையடைந்து அதனுடைய மலம் அங்கே வெளிப்படும் பொழுது இங்கே நாம் ஒருவர் நம்மை கடுமையாக ஏசினார் பேசினார் என்று இந்த உற்று கேட்ட இந்த உணர்வுகள் இதே உணர்வின் விளைச்சலாக நல்ல உறுப்புகளையும் நல்ல அணுக்களையும் அது உணவாக உட்கொள்ள தொடங்கினது. ஆனால் இந்த உடலிலே நோயாகின்றது. அதே சமயத்தில் இந்த வேதனை என்ற நஞ்சு இது அவர் இப்படி சொன்னார் என்று இந்த வேகங்கள் இந்த நோயின் தன்மையும் கூடி வேதனை அதிகமாகும் பொழுது நம் உயிரான்மாவிலும் இந்த நஞ்சு கலந்த நிலையாகிறது. ஆகிய இது போன்ற நஞ்சின் தன்மை நாம் அதிகமாக இந்த மனித வாழ்க்கையில் நாம் கழிக்கக்கூடிய நிலையிலாக உறுப்புகளை பெற்று வளர்ச்சியடைந்து வந்த நிலையில் மீண்டும் இதனுடைய சேமிப்பாக நம்முடைய சந்தர்ப்பம் இது அமைந்தால் நமது உயிர் இந்த உடலை விட்டு செல்லும் நிலையில் அதுபோன்ற நஞ்சு கொண்ட விச ஜந்துகளாகவோ விச பூச்சிகளாகவோ அழைத்து சென்றுவிடும். ஆக அதுபோன்ற நிலையில் வளராதபடி அதுபோன்ற நிலையில் நமக்குள் வராதபடி அந்தந்த வினைகளை அந்தந்த சந்தர்ப்பத்திலே அதை சதுர்த்தி நிறுத்தின மலையாகத்தான் பின் சென்ற மகா ஞானிகளை உணர்வு அது ஈஸ்வரா என்று புருவமத்தியில் உயிரை எண்ணி ஒவ்வொரு சந்தர்ப்பத்திலும் இதுபோன்று நம்மை மோதும் நம்மை அறியாது வரக்கூடிய இந்த தீமையிலிருந்து விடுபட அந்த அருள்சக்தி பெற வேண்டும் என்றும் என் ரத்த நாளங்களில் துருவ நட்சத்திரத்தின் பேரவர்கள் பேரில் பெற வேண்டும் என்னை அறியாது எனக்குள் இயங்கக்கூடிய இந்த தீமையிலிருந்து நான் விடுபட வேண்டும் என்னை பார்ப்போருக்கும் என்னை நினைப்போருக்கும் அந்த அருள்சக்தி கிடைக்க வேண்டும் என்று யார் நம்மை இழிவாக பேசினாரோ கடுமையாக சொன்னாரோ கடுமையான தவறான நிலைகளை நம்மை சொல்லி அவர் சொன்னார்களோ அவர்களும் அந்த மகிழ்ச்சி அருள்சக்தி பெற வேண்டும். அவர்களும் நாளை அவர்கள் பேசக்கூடிய நிலையில் அனைத்தும் மற்றவர்களை புனிதப்படுத்தக்கூடிய நிலையாக அதை அமைய வேண்டும் என்று இதுபோன்று கொடுக்கக்கூடிய சக்தியை அது ஆத்மசக்தி என்ற நிலையில் பயன்படுத்தி தீமையான நிலையில் வளராதபடி அந்த அருள்வழியின் சூழலை நாம் பெருக்கிக் கொள்ள வேண்டும். என்றால் இந்த உடல் வாழ்க்கை நாம் மிக பெரியதானது என்று நினைக்கின்றோம். ஆனால் இந்த உடல் என்பது அற்பமானது என்று குரு சொல்லுகின்றார். ஆக சிறிது நாளே தான் இந்த உடலில் நாம் வாழ்கின்றோம். ஆனால் இந்த வாழக்கூடிய காலத்தில் எனக்கு இவன் இப்படி சொன்னான் என்னை இப்படி கேவலப்படுத்தினான் என்னை அவமரியாதை செய்துவிட்டான் என்று இந்த உடலுக்குள் நுகரப்பட்ட உணவின் இயக்கங்கள் அதன் வழிக்கு நாம் இந்த கௌரவத்தை காக்க மற்றவர்கள் என்னை சொன்னார்கள் என்று இந்த உணர்வுகளை நாம் நுகர்ந்து விட்டால் இது உடலில் விளைந்த உணர்வு அது தன்னுடைய கௌரவத்தை காத்து நிலையாகத்தான் வருகின்றது. அது இந்த உடல் வாழ்க்கையிலே நாம் புனித பயணமாக நாம் மேற்கொண்டு மீதொருவர் எதை சொன்னாலும் அந்த உணர்வுகளை நாம் ஏற்றுக்கொள்ளாதபடி இந்த உடலே பிரதானம் என்று எண்ணாதபடி இதற்குள் கிடைக்கக்கூடிய கௌரவமே நமக்கு பிரதானம் என்று எண்ணாதபடி இந்த உடலுக்குள் மெய்ஞானிகளுடைய உணர்வை ஒவ்வொரு நொடிப்பொழுதும் சேர்த்து அந்த உயிரோடு ஒண்டி அந்த குருச்சேத்திர போர் என்ற நிலையில் அந்த குருவுக்கு நாம் மரியாதை செலுத்தும் நிலையாக அந்த குருவுடன் இணைந்துள்ள நிலையாக அவனாகவே நாம் மாற வேண்டும் என்று அவன் எப்படி அழியாத நிலையில் கொண்டு முதலில் சொன்ன மாதிரி பத்தாம் நிலை அடையக்கூடிய தகுதி பெற்ற நிலையாக ஒளியின் தன்மையாக அவன் எதிலுமே அழியாதபடி அவன் இருக்கின்றானோ அவனுடன் இணைந்து அந்த கல்கி என்ற நிலையாக தீமை என்ற நிலையில் நனக்குள் வளராதபடி பிறிதொரு உணவின் ஈர்ப்பிற்குள் சிக்காதபடி பிறிதொரு உடலுக்குள் சென்று நான் அவருடைய உடலில் மீண்டும் மனிதனாகவோ அல்லது மற்ற விச மிருகங்களாகவோ விச ஜந்துகளாக உருவாக்கக்கூடிய நிலைகளை நாம் வீழ்த்தல் மலையாக அவன் எப்படி வாழால் வீசி விண்ணுலகம் சென்றானோ அந்த விண்ணுலக அருள்ஞானிகளை உணர்வு மகரிஷி உணர்வை நமக்குள் கவசமாக மாற்றி நமக்குள் அந்த சக்தி வாய்ந்த உணர்வாக மாற்றி உயிரோடு ஒன்றி நாம் அந்த குருச்சேத்திர போராக நாம் வென்று அழியா ஒளிசீரம் பெற்று எந்த மகரிஷி எந்த மெய்ஞானி அவருடைய உணர்வை நாம் அதிகமாக கவர்ந்தமோ அவருடைய ஈர்ப்போட்டத்தில் சென்று நாம் பிறவியில்லா நிலை அடைவதே நமது குருநாதர் காட்டிய அருள் வழி. அதனுடைய நாம் செயல்படுத்த வேண்டும் என்று குரு இதில் உணர்த்துகின்றார்கள்.
போர்கள் நச்சின் தன்மை இருந்து மனிதனுடைய எண்ணலைகளை முழுமையாக சிதறடிக்கும் தன்மையாக வளர்ந்து வரும் இந்நாளில் இந்த 900 தொடங்குகின்றது விஞ்ஞான அறிவுடைய இயக்கங்கள் மனிதனுடைய எண்ணலைகளை சிதவி செய்யக்கூடிய நிலைகள். அதிலிருந்து நாம் மகா ஞானிகள் நமக்குள் உணர்த்திய அந்த சப்தரிஷ மண்டலங்களிலிருந்து மெய்முனை நமக்குள் எடுத்து மகாபாரத பறை நாம் நடத்தினாலும் மகாபாரத போர், நாம் எங்கு போனாலும் பேப்பரை பார்த்தாலும் இந்த போர் நடக்கின்றது. நான் வீட்டுக்கு போனாலும் பையன் சொன்னபடி கேட்கலை என்று போர் நடக்கின்றது. கடையில வியாபாரம் வாங்கினாலும் அங்கே பார்த்தாலும் அங்கே போர் நடக்கின்றது. ஆக நாம் ஒவ்வொரு உணர்வின் தன்மையை சங்கடம் சலிப்பு எல்லாம் போர் நடக்கின்றது. இவை அனைத்தும் எடுத்துக்கொண்ட பின் இந்த வேதனையான உணர்வு எனக்கும் நல்ல அணுக்களும் மற்ற அணுக்களும் போர் மல்லி எம்மா எப்பா என்று இடுப்பை வடைத்து இங்கேயும் போர் நடக்கின்றது. ஆக போரிலிருந்து மீளும் நிலை இல்லாத நிலையில் இக்காலத்தில் இந்த உணரும் சக்தி மகாபாரத போர் நம்ம நாம் குருச்சேத்திர போரை நாம் நடத்தி தீர வேண்டும். நமக்கு குருவா நின்று மனிதனாக உருவாக்கிய நிலைகள் கொண்டு நாம் குருச்சேத்திர போரிலே அந்த குருவின் துணை கொண்டு மெய் ஒளியை நமக்குள் சேர்த்து நமக்குள் இருசூழ் நிலையிலிருந்து நாம் அந்த போரிலே வென்று குருவுடன் ஒன்றி அந்த உணரின் வழியாக அந்த மெய்ஞானியை சென்ற அந்த அருள் வழியிலே நாம் செல்ல வேண்டும் என்பதற்குத்தான் இந்த நிலைகளை சொல்லும். ஆக நாம் குருச்சேத்திர போரை நடத்த வேண்டும். அந்த குருச்சேத்திர போரின் பழக்கம்தான் குருவை எண்ணி நாம் மகிழ்ச்சியின் அருளை பெற்று நமக்குள் அந்த இருசூழ்ந்த நிலைகள் இந்த உலகிலே தோன்றிய வெறுப்பு வெறுப்பு இந்த ஆத்திரம் தான் வாழ வேண்டும் என்ற ஆசை இரக்கமற்ற நிலைகள் ஒருத்தரை வீழ்த்தும் இந்த உணர்வின் சக்தி. அந்த உணர்வின் சக்தி நமக்குள் சுவாசிக்கும் போது நல்ல உணர்வை வீழ்த்தும் இந்த நிலையிலிருந்து குருவிடம் சென்றுதான் நம் உடலுக்குள் வர வேண்டும். ஆக நாம் குருவிடமே வேண்டி அந்த மெய் ஒளியின் மெய் ஒளி சென்ற அந்த மெய் ஞானியின் அருள் வழி அருள் சக்தி நாம் பெற வேண்டும் என்ற ஏக்க சுவாசத்தை சுவாசித்து இந்த உணர்வின் தன்மையை நாம் பெறுவோமையானால் இந்த குருச்சேத்திர போரிலே நாம் இந்த உலகத்தில் விஞ்ஞானிகளை நாம் வென்று மெய்ஞானியின் அருள் ஒளியை நாம் பெற்று விண்ணிலே செல்ல முடியும். நாம சாதாரண மக்கள் என்று என்ன வேண்டாம். ஆனால் அந்த அருள் வழியை நாம் இந்த புத்தாண்டு நன்னாள் என்று இதை நீங்க பெற வேண்டும் என்று பிரார்த்தித்துத்தான் அனைத்தும் இந்த அடுத்த வருஷம் வரும்போது இந்த குருச்சேத்திர போரிலே இந்த மண்ணிலே தோன்றிய விஞ்ஞான அறிவால் ஏற்படுத்தப்பட்ட நச்சின் தன்மை வீழ்த்தி அந்த மீஞ்ஞானின் அணுவித்துகள் உங்களுக்குள் விடை வேண்டும் என்று இந்த ஆற்றல் நிற்க வித்தை உங்களுக்குள் விளைச்சியது. இந்த வயலை பண்படுத்தியது போல உங்க மனதை பண்படுத்தி மெய்ஞானின் அருள் ஆற்றல் மிக்க ஆற்றல் மிக்க சக்தி வித்தை உங்களுக்குள் அருள் வித்தை விதைக்க செய்கின்றது. ஆனால் இந்த அருள் வித்தை நீங்கள் வளர்க்க வேண்டும் என்று அதற்குண்டான இடைவிடாது மெய்ஞானின் சூரியனின் காந்த சக்தி பெற்று அந்த அருள் வித்தான மெய்ஞானின் நிலையை ஒவ்வொரு நிமிஷமும் நம் உயிருடன் ஒன்றி அவனுடனே இணைந்து அவனுடனே வேண்டி அந்த மகிழ்ச்சியின் அரசக்தி பெற வேண்டும் என்ற நிலையில் அங்கே அவனுடன் ஒன்றிய பின் அந்த குருவின் துணை கொண்டு தீயது நமக்குள் விஞ்ஞான அறிவு கொண்ட விஷயத்தின் தன்மையை நமக்குள் துணையாது அதை வீழ்த்தி மெய் வழியில் மெய் ஒளியாக பெற்று அந்த மெய்ஞா அந்த சப்தரிஷி மண்டலங்களில் நாம் கல்கியின் அவதாரமாக பறக்கும் நிலை. அதான் கல்கி அவதாரத்தினுடைய குதிரையை போட்டு கையிலே வாளி போட்டு காட்டியிருப்பார்கள். அந்த வாளியின் தன்மை என்ன? இன்று நாம் எப்படி நாம் உட்கொள்ளும் உணவுகள் நாம் விஷத்தை நஞ்சாக மாற்றிவிட்டு நம் உடலின் மனங்கள் தீயதை நீக்கிவிட்டு நாம் காய்கறிகளை வேக வைத்து நாம் அதில் இருக்கக்கூடிய காரலை நீக்கி நாம் பக்குவப்படுத்தி நாம் சமைத்து சாப்பிடுகின்றோமோ இதை போன்றுதான் இந்த உடலிலே நாம் விஷத்தின் தன்மை நமக்குள் விஞ்ஞான அறிவினாலையும் மற்ற விஷத்தின் தன் உடலுக்குள் போவதற்கு முன் உயிரான ஈசனிடம் வேண்டி அங்கு குருச்சேத்திர போரை நடத்தி அந்த உணர்வின் நிலைகள் கொண்ட நாம் இந்த உடலை விட்டு சென்ற பின் இன்னொரு ஆத்மா என்னை கவர்ந்து இழுக்காதபடி அதை வீழ்த்தி மெய் உலகின் தன்மையை விண்ணில் நோக்கி அங்கே பறந்து அங்கே விண்ணிலே வரக்கூடிய பேரண்டத்தில் நம்மை சூரிய குடும்பத்தை போல பிரபஞ்சத்தில் எண்ணில் அடங்காத சூரிய குடும்பங்களிலிருந்து வரக்கூடிய நிலையும் நச்சுத்தன்மைகள் உமிழ்த்து கொண்டு இருக்கின்றது. ஆனால் அந்த நச்சுத்தன்மை உமிழ்த்து கொண்டிருக்கும் போது ஆனால் பிரபஞ்சத்திற்கு சூரியனான நிலையிலிருந்து நட்சத்திரங்கள் அதை கதிர்வீச்சால தனக்கு மாய்த்து அந்த பிரபஞ்சத்துக்கு ஆற்றல் மிக்க சக்தியாக மாற்றி கொடுக்கின்றது. ஆனால் அதே போல நம் உயிராத்மாவுடைய நிலைகள் நம் உயிரின் நிலைகள் அந்த நச்சுத்தன்மைகள் மாற்றும் ஆற்றலாக தனக்குத்தானே அதை அந்த நச்சுத்தன்மை மாற்றி நாம் சுபமிக்கதாக இந்த உடலை எப்படி மகிழ்ச்சி ஆகின்றோமோ இதை போல ஒளி சரீரத்தில் மகிழ்ச்சியாக இன்னும் பதனானந்த நீடித்த நாள் வாழ்கின்றோம். இந்த உடலின் தன்மை அற்ப நிலைகள். ஆனால் இந்த உடலின் நின்று ஒளியாக மாற்றுவது மெய் ஒளியின் தன் பேரண்டத்தில் எண்ணில் அடங்காத நாள் விண்ணிலே சுழ்ந்து தீயதை வீழ்த்தி உணர்வின் ஒளி சிறராக மற்றதை உருவாக்கும் நம் உணர்வின் ஒளி அலைகள் எப்படி இன்னைக்கு துருவ நட்சத்திரத்திலிருந்து வரக்கூடிய ஒளிகள் அதை சுவாசித்த வான்மீகின் முரடனான இந்த உணர்வுக்குள் வந்து மெய் ஆற்றலை பெற்று அவனுக்கும் மெய் ஒளி வளைத்து இன்று சப்தரிஷி மண்டலத்துடன் இணைந்தானோ அதை போல நமது குருநாதன் அந்த மெய் வழி சென்ற அந்த உணர்வின் ஆற்றலை சேர்த்து அதை பெற்று அந்த உணர்வின் நிலைகள் கொண்டு அந்த வான்மீகி உணர்த்திய அந்த உணர்வின் நிலை போல அவர் உடல்ல விளைவித்த அந்த உணர்வின் சக்தி போல நமக்குள் வரும் இந்த நிலையை ஒளியின் சுடராக நாம் எண்ணத்தால் வளரக்கூடிய இந்த ஆற்றல் நிலைக்கு சக்தியை பெற்று நாம் மின் சொல்வோம் என்று இந்த மின் செல்லும் இந்த மகாபாரத போரை நாம் குருச்சேத்திர போராக நடத்த வேண்டும். மகாபாரத போரும் இந்த உடலுக்கு நமக்குள் இருக்கக்கூடிய உணர்வும் மற்றவர்கள் எண்ணிய எண்ணங்களுடன் நாம் மோதும்போது இது மகாபாரதம். உலகில் உள்ள அனைத்து ஆசைகளும் நமக்குள் நின்று தான் வாழ வேண்டும் என்பது மகாபாரதப்போம். ஆனால் அனைத்தும் நமக்குள் வந்து நம்மை திசை திருப்பும் இந்த உணவின் நிலையில் நமக்குள் உயிராக நின்று நமக்குள் வளர்க்கும் இந்த நிலையில் அவனிடத்தில் மகரிஷியின் அவசக்தி பெற வேண்டும் என்று அந்த உணவின் தள்ளி அவனுடன் ஒன்றிய நாம் எடுக்கும்போது இது குருச்சேத்திர போராக நின்று நமக்குள் வரும் தீய வினைகளை அங்கே மாய்த்து ஒளியின் சுழலாக அந்த ஒளியின் தன்மையாக பெற வேண்டும் என்று. ஏனென்றால் பல ரூபங்களையும் இப்படி சொன்னால் அப்படி, அப்படி சொன்னால் இப்படி என்ற நிலையில் இருப்போம். நாம் எந்த எட்டு திக்கிலும் பலவித ரூபங்களையும் நம்மை தாக்கும் அந்த எட்டு திக்கின் நிலைகளையும் நம்மை தாக்கா வண்ணம் அந்த அருள் ஞான வித்தை உங்களுக்குள் பதிய செய்யும் போது நீங்க எடுப்பது ஒன்றில் சூரியனின் காந்த சக்தி பெற வேண்டும், அந்த மகிழ்ச்சியின் அரசக்தியின் உடல் முழுவதும் பெற வேண்டும் என்ற இந்த உணர்வின் நிலையில் இதை எடுத்துக்கொண்டால் உங்க வாழ்க்கையில் ஒவ்வொரு நிமிஷத்திலும் இந்த குருச்சேத்திரப்போர் எப்பயுமே இதை மனதில் வைத்து உங்கள் ஆத்மசுத்தி என்பது குருச்சேத்திரப்போர். நாம் இதை முறைக்கொண்டு நாம் எடுத்துக்கொண்டால் அதை நாம் பெற முடியும். இந்த புத்தாண்டை அந்த நன்னாளாக கருதி இந்த புத்தாண்டு நாம் விஞ்ஞானத்தை வென்று மெய்ஞானத்தின் அருவழியிலே நாம் செல்வோம் என்று உறுதிப்படுத்தி இந்த தியானத்தை நாம் ஆரம்பிப்போம். ஒண்ணுக்கு போயிட்டு வர்றதுன்னா போயிட்டு வாங்க. ரிஷிகளின் சப்தரிஷி மண்டலங்களின் அங்கிருந்து வெளிப்படும் ஆற்றலை பெறக்கூடிய தகுதியை ஏற்படுத்துறது தான் இப்ப நாம் சொல்லும் தியானம். இதை ஒவ்வொருவரும் மனதில் வைத்து இதை இந்த தியானத்தை இது சுலபம்தான். இதுல இதை நீங்க பெற்றுக்கொண்டால் இப்ப நாம் எப்படி வயலிலே உழுது அதை பண்படுத்தி நாம் எந்த விதையை போடுறோமோ அந்த விதை நாம் நீர் ஊற்றும்போது அந்த நீரின் சக்தி கொண்டு காற்றிலிருந்து தன் இனமான சக்தியை அது வளர்த்து அதன் சுவையை கொடுக்கின்றது. இதை போலதான் நாம் மனிதர்களாக இருக்கக்கூடியவர்கள் ஒருவர் நம்மளிடம் கடுமையாக பேசினால் காது கொடுத்து ஒட்டி என்ன பேசுறாங்கன்னு கேட்கிறோம். என்ன எப்படி பேசுறாங்க, ஏது பேசுறாங்க? அவங்க காது கொடுத்து பேசுவதை எவ்வளவு ஆழமாக நமக்குள் பதிவு செய்யறோமோ அதை நினைத்த உடனே அவனை சும்மா விடக்கூட நான் பாக்குறேன் அப்படிங்கிற உணர்ச்சிகளை நாம தூண்ட நேர்கின்றது. நாம் வயிறு நிறைய சாட் போட்டு அந்த உணர்வுகளை எண்ணும் போது எந்த விதை இப்ப காற்றிலிருந்து இப்ப ராயை விதைத்து விட்டால் அந்த ராயின் சத்தை எடுத்து ராயாக விளைகின்றது. சோளத்தை விதைத்து விட்டால் சோளமாக விளைகின்றது. கரும்பை நெட்டி விட்டால் தன் சத்தின் தன்னை காற்றில் நிறுத்து கரும்பு நெடுநெடு என்று வளர்கின்றது. அந்த சுவையின் தன்மை எப்படி இருக்கின்றதோ அதை போல நாம் யாராரு என்னென்ன பேசுகிறார் என்று நம்மை தீங்கு விளைவிக்கும் உணர்வுண்டு அவர் உடலை விளைவித்த அந்த எண்ணத்தின் வித்தை நாம் அதை பேசிக் கொண்டிருக்கும் போது அந்த வித்தை நாம் காது கொடுத்து கேட்டு இந்த உணர்வை ஏங்கச் செய்து நமக்குள் பதிவு செய்து கொண்டால் அந்த உணர்வே நமக்குள் தோன்றிவிடும். ஆக அந்த உணர்வின் தன்மை நாம் வளர்ப்போம். நாம் நிம்மதியா இருக்கிறோம், வயிறு சாப்பிட்டுருக்கிறோம், என்னை வேதனைப்படக்கூடிய நிறைகள் என்னை இப்படி பேசினார்கள் என்று வேதனையான எண்ணங்களை எண்ணிவிட்டால் போதும். அந்த வேதனை என்பது விஷம். அந்த விஷமான உணர்வுகள் சுவாசிச்சு நாம் ஆகாரத்துடன் கலந்த உடனே நாம் பாலுக்குள் சத்தம் அதாவது நல்ல வைட்டமின் உள்ள சத்தான சில பொருள்களை போட்டு பாலுடன் கலந்து நாம் சாப்பிட்டால் அந்த சத்து மனிதனை சத்தாக மாற்றுகின்றது. அதுல ஒரு குழி விஷம் பட்டாலோ இந்த சத்தையும் கொண்டு விட்டு அந்த சத்தை தனக்குள் ஏற்றுக்கொள்ளும் உறுப்புகளையும் கொண்டு விட்டு இந்த உணர்வின் சத்தை தனக்குள் ஏற்று இந்த மனிதன் சக்தியை விளைந்த குறுகிய காலத்திற்குள் இந்த உயிர் அந்த விஷத்தை கலந்த உயிராத்மாவாக மாறிவது. ஆக இந்த விஷத்தின் தன்மை கொண்டு நாம் இந்த உடலை ஒட்டி சென்றால் என்னாகும்? விஷத்தை உடலில் அதிகமாக தாங்கிக் கொண்ட உடலின் அமைப்பை பெற்றுவிடும், உருவாக்கிவிடும் நம்ம உயிர். நாம் தவறு செய்யாமலேயே இதை போல பிறருடைய எண்ணங்களுடைய நிலைகளை நாம் எதை எதையெல்லாம் எண்ணுகின்றோமோ உடனே நாம் உழைக்கிறோம், பாடுபடுறோம், எல்லாம் செய்யறோம். வேதனை சலிப்பு சஞ்சலம் எல்லாம் எடுத்தவுடன் நமக்குள் நஞ்சா மாறி நோயா மாறும்போது நாம் எந்தெந்த நல்ல குணங்களை காக்க வேண்டும் என்று எண்ணுகின்றோமோ அதை காக்க முடியாத சிதறுண்டு போகின்றது. இதை போலதான் இந்நேரவர்கள் உங்களுக்குள் பேசியது ஞானிகள் ஞானிகள் மகிழ்ச்சிகளாக இங்கே வாழ்ந்து ஞானிகளாக வாழ்ந்து கொண்டிருக்கும் போது அந்த ஞானத்தின் வழிதொடர் கொண்டு விண்ணின் ஆற்றலை தனக்குள் பெற்று மனித வாழ்க்கையில் வரக்கூடிய துன்பங்களை நீக்கிவிட்டு தன் உணர்வின் சத்தை ஒளியாக மாற்றி அவர் உடலுக்குள் விளைவித்த அந்த எண்ணங்கள் இங்கே படர்ந்து கொண்டிருக்கின்றது. அந்த எண்ணங்களை நாம் சுவாசிக்கும் போது அந்த உணர்வின் தன்மை கொண்ட ஞானம் நமக்குள் வளர்ந்து இந்த ஞானத்தின் தொடர் கொண்டு அந்த சப்தரிஷி மண்டலங்களிலும் அங்கிருந்து வரக்கூடிய சக்தியை நாம் பெற்று அந்த உணர்வுடன் தொடர் கொண்டு இந்த உடலை ஊட்டி சென்ற பின் நாம் அங்கே சென்று அவருடைய சுழற்சி வட்டத்தில் நாம் சுழலலாம். அவ்வாறு அந்த நிலைகளுக்கு செல்வதற்கு நமது குருநாதர் காட்டிய அந்த அருள்வித்தை உங்களுக்குள் இப்போ இந்நேரங்களிலும் உங்கள் மனதை பண்படுத்துவதற்கு அந்த மகா ஞானிகள் அவர்கள் எவ்வாறு தனக்குள் பெற்று நாமும் பிரியமன்னம் நாமும் உயர வேண்டிய நிலையை அவர்கள் வெளிப்படுத்தினார்.
குருநாதர் இந்த உபதேசத்திலும் நமக்கு அவசியம் தெரிந்து கொள்ள வேண்டிய சில முக்கியமான நுணுக்கமான விஷயங்களை தெளிவாக எடுத்து காட்டுகின்றார்கள். பொதுவாக நாம் எல்லாமே தெரிந்து வைத்திருக்கின்றோம். ஒரு மாம்பழம் என்றால் அதிலே அது கனிந்திருந்தால் அதிலே நல்ல மனங்கள் தான் வரும். அது நாம் சுவாசித்தம் என்றால் இனிமையானதாகத்தான் அது இருக்கும். ஒரு வேப்ப மரத்தினுடைய அந்த கசப்பான நிலைகளை நாம் நுகர நேர்ந்தால் அந்த கசப்பின் மனம் நம்மை உமட்டலாக செய்யும், ஓய் என்று ஒதுக்கத்தான் செய்யும். இதே போன்றுதான் நாம் ஒரு தவறு செய்கிறார்கள் அல்லது நாம் சொன்னபடி கேட்கவில்லை அல்லது நம்ம எண்ணத்திற்கு விரோதமாக செயல்படுகிறார்கள் என்றால் நாம் அந்த கோபத்தின் உணர்வில் இருப்போம். கோபம் கோபம் என்றுதான் அங்கே இந்த உணர்ச்சிகளை நம்ம அறியாமலே நமக்கு அந்த கொதிப்பு நிலையிலாக அந்த கோபத்தையே தான் வெளிப்படுத்தி கொண்டிருப்போம். யார் மீதும் அந்த கோபமாக பேசும் நிலையே வரும். இதே போன்று அவர் சொல்லியும் கேட்கவில்லை, என்ன செய்தாலும் இப்படி செய்கிறார் என்று பின் அது வெறுப்பாக மாறிவிட்டால் எதை பார்த்தாலும் வெறுப்பு. யாரிடம் இந்த வெறுப்பான உணர்வுகளை பேசுவோம்? நம்மிடமிருந்து வெளிப்படக்கூடிய எந்த உணர்வாக இருந்தாலும், நண்பராக இருந்தாலும், தன்னுடைய குழந்தையாக இருந்தாலும், கணவனாக இருந்தாலும், மனைவியாக இருந்தாலும், மிக உயிரே காக்கக்கூடிய நிலையில் கொள்ளக்கூடிய அது சந்தர்ப்பங்கள் வந்தாலும் கூட இந்த வெறுப்பின் உணர்வு வந்துவிட்டால் அந்த நல்லதை நுகர விடாது. இந்த வெறுப்பின் தன்மையை பேசிக் கொண்டிருப்போம். அதே போல நம் பாசத்தாலும் பண்பாலும் பரிவாலும் இப்படி இந்த பாசம் அடிப்படையிலே வளர்ந்து கொண்டிருந்தால் யாருக்காவது ஏதாவது உடம்பு சரியில்லை அல்லது அவர்களுக்கு கஷ்டம் வந்துவிட்டது, துன்பம் வந்துவிட்டது, துயரம் வந்துவிட்டது, அவர்களுக்கு ஏதோ திடீரென்று கஷ்டம் வந்துவிட்டது என்று இதையெல்லாம் உற்று நோக்கினால் இந்த பாச உணர்வு கொண்டு மற்றவருடைய துன்பத்தையும் துயரத்தையும் வேதனையும் கஷ்டத்தையும் நோயும் இதையே நாம் எண்ணி இதையே நுகரும்படி நம்முடைய சந்தர்ப்பங்கள் ஆய்வு. ஏனென்றால் இதையெல்லாம் இயற்கையினுடைய நேதிகள் தான். நாம் எந்த அடிப்படையில் இதை ஒவ்வொன்றையும் நாம் பழக்க வழக்கத்தில் பதிவாகி அது விளைந்து அதன் வழி வளர்ச்சி ஆகும் பொழுது அந்த அடிப்படையில் தான் நம்மை உயிரும் வழி நடத்துகின்றது. உடலுக்குள் விளைந்த உணவின் அதாவது பசிக்கு இயங்கும் பொழுது இதே வழியை நம்மை அழைத்து சென்று விடுகின்றது. அதிலிருந்தெல்லாம் மாற்றி அமைக்க வேண்டும் என்பதற்குத்தான் தீமைகளை வென்று நஞ்சினை வென்று உணர்வு வழியாக மாற்றிச் சென்ற மெய்ஞானிகள் உணர்வுகளை உங்களுக்குள் ஆழமாக பதிவு செய்கின்றோம். ஈஸ்வரா என்று இதை எந்த நேரத்திலும் இதை எண்ணி அந்த துருவ நட்சத்திரத்தின் பேரர்கள் பெருளை நாங்கள் பெற வேண்டும், அந்த மகேஷ் நட்சத்திரத்தை நாங்கள் பெற வேண்டும் என்று இதை எண்ணி எடுத்து என்னால் அவள் பெருவீடு பெருநிலை என்ற நிலையில் அழியா ஒளி சேரிடம் பெற்று அகண்ட அண்டத்தில் வரக்கூடியதையும் அவள் மாற்றி அமைக்கக்கூடிய மிக மிக சக்தி வாய்ந்த நிலையில் அவள் வாழ்கின்றார்கள் வாழ்கின்றார்கள். அந்த அருள் சக்தியை நாம் பெற்றோம் என்றால் இந்த வாழ்க்கையை நம்ம ஏரியாவில் இயக்கக்கூடிய நிலைகளை நாம் தடைப்படுத்தி இதை மாற்றி அமைக்க முடியும். ஏன்னால் அதற்குண்டான பதிவைத்தான் அது காந்த சக்தியாக உங்களுக்குள் ஆழமாக பதிவு செய்கின்றோம். இதை எண்ணி நீங்கள் எடுத்துக்கொண்டால் இந்த காட்டிலே நமக்கு முன்னாடி பரவி இருக்கக்கூடிய அது பரவி கொண்டிருக்கக்கூடிய அந்த துருவத்தின் வழியாக வந்து கொண்டிருக்கக்கூடிய அந்த மகரிஷி அரிசக்தியை நீங்கள் எளிதில் பெற முடியும். அதை பெறுவதற்குண்டான தகுதியைத்தான் உபதேச வாயிலாக உங்களுக்கு கொடுக்கின்றோம். அதை நீங்கள் எண்ணி அது பெற வேண்டும் என்று ஏங்கி ஆழமாக பதிவு செய்தாலே போதும். இந்த உணர்வு உங்களுக்கு நிச்சயம் அது வளர்க்கக்கூடிய சந்தர்ப்பமாக இது வரும். உங்கள் உடலையும் அத்தகைய அணுக்கள் விளையும். ஒரு சில பேருடைய பழக்க வழக்கங்கள் பார்த்தோம் என்றால் ஒருவர் பேசிவிட்டார், தவறாக ஒரு சொல் சொல்லிவிட்டார் அல்லது திட்டிவிட்டார் என்றால் அவர் சும்மாவே இருக்க மாட்டார்கள். அடுத்தவரிடம் செல்வார்கள், மற்றவரிடம் செல்வார்கள். யாரை பார்த்தாலும் இவர் என்னை திட்டினான் என்னை இப்படி தவறாக பேசினான் என்று சொல்லிக்கொண்டே இருப்பார்கள். இப்படி சொல்லிக்கொண்டிருக்கும் பொழுது யார் இவரை இது மாதிரி சொன்னாரோ அவர் இந்த உணர்வை கேட்டாலும் மீண்டும் அவர் கோபமாக பேசும் நிலை வந்துவிடுகிறது. ஆனால் அப்படி அவர் கேட்கவில்லை என்றாலும் கூட இவர் மற்றவர்களிடம் சொல்ல இதே உணர்வுகளை பேச சூரியனுடைய காந்த சக்தி அது சும்மா இருப்பதில்லை. ஏனென்றால் குரு இந்த இடத்தில் அதை நுண்ணிய நிலைகளாக உணர்த்துகின்றார்கள். நாம் அவர் என்னை கேவலமாக பேசினார், என்னை திட்டினார், அவர் இப்படி பேசலாமா என்று நாம் மீண்டும் 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 இதை சொல்லிக்கொண்டே இருக்கலாம். ஆனால் சொல்ல சொல்ல இது எங்கே செல்லும் என்பதைத்தான் குருநாதர் இங்கே நுண்ணிய நிலைகளாக வெளிப்படுத்தினார். இந்த சூரியனுடைய காந்த சக்தி கவர்ந்து இதை மீண்டும் நமக்கு முன்னாடியும் நமக்கு பின்னாடியும் நம்மை சுற்றியும் எதை நாம் மீண்டும் மீண்டும் பேசினோமோ, ஒரு ரோஜாப்பூனுடைய நிலைகளை நாம் எடுத்து அது நம், அதாவது நாம் அந்த உணர்வுகளை நுகர்ந்தோம் என்றால், அல்லது நம் வீட்டில் அதை அதிகமாக வைத்திருந்தோம் என்றால், அந்த வீட்டிலே அல்லது நாம் வைத்திருக்கக்கூடிய இடங்களில் அல்லது நாம் போட்டிருக்கக்கூடிய நிலைகளில் அதே வாசனை வருவது போன்றுதான். என்னை திட்டினான், என்னை இப்படி பேசினான், என்னை இப்படி பேசலாமா என்று அதே உணர்வுகளை நுகர்ந்து அதே சொல்லாக சொல்லிக்கொண்டே இருந்தோம் என்றால், நமக்கு முன் இந்த சூரியனுடைய காந்த சக்தியால் கவரப்பட்டு அந்த அலைகளை மீண்டும் மீண்டும் முன்னாடி தான் குவித்து கொண்டு வரும். அது குவித்து கொண்டு வர 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 நாம் அடுத்து நல்லதே எண்ண முடியாது, நல்லதை எண்ணவும் கூடாது. நம்மை பார்ப்பவர்களுக்கும் நம்மை சேர்ந்தவர்களுக்கும் இந்த உணர்வு எல்லை கடந்த நிலையில் செல்லப்பட போகும்போது யாருமே நம்மிடம் அணுகி வரமாட்டார்கள். நம்முடைய சொல்லை கேட்டாலே, நம்முடைய பார்வையை கேட்டாலே இதே எரிச்சலும் இதே ஆத்திரம் வருகின்றது. அடுத்து நாம் ஒரு கடைக்கு சென்று ஒரு வியாபாரத்திலே இந்த உணர்வின் துணை கொண்டு இதே எண்ணத்துடன் அவர் வாடிக்கையாளர் கேட்கிறேன் ஒரு பொருளை கொடுத்தோம் என்றால், இங்கே நாம் ஆத்திரமாக சொன்னால் அவருக்கும் அந்த ஆத்திர உணர்வு, அல்லது சளிப்படைந்து சொன்னோம் என்றால் இது என்ன பொருள் என்று அவரும் வெறுத்து ஒதுக்கும் நிலையம். இதையெல்லாம் பார்க்கலாம். இதே போன்றுதான் இந்த எண்ணம் உணர்வோடு, அதாவது பெண்களாக இருந்தால் அவர்கள் அன்றைய காலம் அன்றைய நேரம் ஒரு இந்த செழிப்படைந்த நிலைகள் கொண்டு இதே உணர்வின் துணை கொண்டு அவர் அடுத்து ஒரு குழம்பு வைக்க வேண்டும் என்றால் அது புளி குழம்பை வைக்க வேண்டும் என்றுதான் அவருடைய எண்ணங்கள் வேகமாக செயல்படும். என்றால் இவர் எடுத்துக்கொண்ட செழிப்பு அதே உணர்வின் இயக்கமாக வாகனமாக அமைந்து அது புளி குழம்பை தான் வைக்க வேண்டும் என்று சாதிப்பார். ஆனால் புளி குழம்பு வைத்தாலும் கூட புளியை அதிகமாக கரைத்து விடுவார்கள், உப்பை போட குறைத்து விடுவார்கள். அதை சாப்பிடுவர்களுக்கு இதே புளிப்பின் தன்மையை வரும். அதே போன்று அவன் திட்டினான், என்னை பேசினான், அவனை சும்மா விடுவதா, அவன் என்ன செய்கிறேன் பார் என்று இந்த வேக உணர்வு கொண்டு இங்கே செயல்பட்டால் இவர் குழம்பிலே நிச்சயமாக குறைந்தபட்சம் 2 மிளகாயாவது அதிகமாக போட்டு விடுவார்கள். அதை உணவாக உட்கொள்வது காரம் 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 என்றே வரும். இப்படி எந்தெந்த உணர்வின் துணை கொண்டு அது சோர்வடைந்த நிலையோ, மற்ற எதிர்நிலையான உணர்வு கொண்டு இருந்தால் அது சீரகத்தை அதிகமாக சேர்த்து அது உமட்டலாக ஆக்கி விடுவார்கள். அல்லது ஒரு, அதாவது இட்லியை சுட வேண்டும் என்று அது மாவை கரைத்து அது புளிக்க வைக்க வேண்டும் என்று இவர் செயல்படுத்தியிருந்தால் கூட இந்த உணர்வு அங்கே இணைந்த பின் அதற்கு தகுந்த மாதிரி அடுத்தவர்கள் அந்த இட்லியை சுட்டாக என்றால் கல் போல் ஆகிவிடும். ஏனால் இவர்கள் எடுத்துக்கொண்ட உணர்வு இவர்களுக்குள் எந்த கடினத்தன்மை வந்ததோ, இதே உணர்வின் நலைகள் கண் பார்வையிலும் கையிலிருந்தும் பரவக்கூடிய இந்த உணர்வின் நலைகள் அதற்குள் இணையப்பட்டு இங்கே வெளியிலிருந்து எதை சுவாசித்தார்களோ, எதை சுவாசித்தவர்கள் மீண்டும் மீண்டும் ஒளிபரப்பு செய்த மாதிரி செய்தார்களோ, இந்த காந்த புலன்கள் கவரப்பட்டு இதே உணர்வு இங்கே இணையப்பட்டு நம்மை அறியாது இதுபோன்ற தொல்லைகளுக்கு ஆளாக வேண்டும் என்று. ஏன்னா இதெல்லாம் சகஜ வாழ்க்கையில் நம்மை அறியாமல் நாம் சந்திக்கக்கூடிய நிலைகள் தான். ஆனால் நாம் இதை யாரிடம் சொல்வது, யாரிடமாவது சொல்லித்தான் ஆக வேண்டும், யாரிடமாக அதை பேசித்தான் ஆக வேண்டும் என்று நாம் இதை பேசிக்கொண்டே இருப்போம். ஆனால் பேசியதனுடைய விளைவு, நாம் பேசியதே நமக்கு எந்த அளவுக்கு எதிரியாக வருகின்றது, நம்முடைய செயல்கள் எப்படி கிடைக்கின்றது, நாம் அடுத்து நல்ல நிலைகளை பெற விடாதபடி வியாபாரத்தையும் குடும்பத்திலும் எத்தனை வகையில் சிக்கல் எப்படி பண்ணுகிறது என்பதைத்தான் குருநாதிலே நாம் தெரிந்து கொள்ள வேண்டும் என்பதற்கு இந்த விளக்க உரையை கொடுக்கின்றார்கள். முதலில் சொன்ன மாதிரி எந்தெந்த மனங்கள் எந்தெந்த உணர்வுகளை நாம் சுவாசிக்கின்றோமோ அது எப்படி நமக்கு வாகனமாக வந்து நம்ம அதன் வழி வழி நடத்தி செய்கின்றதோ, இதுபோன்றுதான் இந்த ஞானிகளுடைய அருள் மனங்களை இங்கே உங்களுக்கு உபதேசமாக கொடுத்து கொண்டிருக்கின்றேன். அந்த ஞான வித்தை உங்களுக்குள் குருநாதர் காட்டியவர்களை ஆழமாக பதிவு செய்கின்றேன். இதை நீங்கள் தயவுசெய்து கூர்ந்து கவனித்து ஊம் கொடுத்து கேட்டுக்கொண்டிருந்தால் இந்த உணர்வு உங்களுக்குள் பதிவாகின்றது. ஆக இந்த பதிவு அது மீண்டும் உங்களுடைய சந்தர்ப்பங்கள் தீமைகள் வரும்பொழுது துன்பங்கள் வரும்போது அந்த நேரங்களெல்லாம் குருநாதர் சொன்னார் இந்த நிலைகள் இதே உணர்வை உங்களுக்குள், என்னால் என் குருநாதர் எனக்கு இதை அடுத்தவர்களுக்கு இதை எப்படி செயல்படுத்த வேண்டும் என்று உங்கள் உயிரை எல்லாம் கடவுளாக மதிக்கச் சொன்னி உடல் எல்லாம் ஆலயமாக எண்ண சொல், அங்கு ஈசன் வீற்றிருக்கிறான் என்று அவனுக்கு அபிஷேகம் செய்யும் நிலையாகத்தான் எனக்கு இந்த போதனையாக கொடுத்து என்னை செயல்படி செய்தார். ஆக இந்த உணர்வை நீங்கள் ஏற்றுக்கொண்டு உங்கள் உயிரை ஈசனாக எண்ணி இதே உணர்வை பெற வேண்டும் என்று ஆசைப்பட்டால் இந்த உணர்வு இயங்கினால் இச்சா சக்தி உங்களுக்குள் இந்த உணர்வு வளர்ந்து அந்த மகர்ஷியின் ஞானியில் உணர்வுகளை முதலில் சொன்ன மாதிரி பெரிதொரு உணர்வுகள் நமக்குள் வந்து நம்ம எப்படி அங்கே கோபப்படை செய்யோ வெறுப்படை செய்கின்றதோ செழிப்படை செய்தோ, அதே போன்று இந்த ஞானி உணர்வு நீங்கள் நுகரப்படும் போது என்னை திட்டினான் திட்டினான், என்னை இப்படி பேசினான் பேசினான் இந்த உணர்வு அது எப்படி வாகனமாக அமைகின்றதோ, இதுபோன்று உங்களுக்கு இந்த உயர்ந்த சக்தி கிடைக்க வேண்டும், நீங்கள் இதிலிருந்து விடுபட வேண்டும், நீங்கள் அருள் உணர்வை பெற்று அருள் ஞானிகளாக அந்த தீமையிலிருந்து விடுபடக்கூடிய சக்தியாக பெற வேண்டும் என்று நான் உங்களுக்கு இது கொடுக்கப்படும் போது இது சொன்ன குருநாதர் சொன்ன நிலையில் இது பெற வேண்டும் என்று இதே நீங்கள் மீண்டும் மீண்டும் எண்ணினேன் என்றால் இந்த உணர்வை உங்களுக்குள் குருவாக வந்து இந்த அருள் வழியில் அழைத்துச் சென்று தீமைகளை போக்கிடும் சக்தியாக நீங்கள் விளைய உங்களுக்குள் வளர வைக்க முடியும். அதுகொண்ட தகுதிக்கே தான் உங்களுக்கெல்லாம் இந்த தகுதி கிடைக்க வேண்டும் என்ற அந்த அடிப்படையில் தான் இது குருநாதர் காட்டியவில்லை இதை உபதேசிக்கின்றேன். நம்ம எல்லாம் 6வது அறிவு கொண்டு 7வது நிலையாக சப்த ரிஷி அந்த பேரர்கள் பேரொழியாக நாம் அவசியம் மாறி ஆக வேண்டும். ஆக அதை சீராக பயன்படுத்தி கொள்ள வேண்டும் என்று இது குருநாதர் சொல்லிவிட்டு நாம் ஆனால் இதையெல்லாம் விடுத்துவிட்டு என் மாமியார் இப்படி பேசுகின்றது, என் குடும்பத்தில் என் கணவர் இப்படி சொல்லுகின்றார், என் குழந்தை இப்படி பேசுகின்றது என்று பெரிதொர் உணர்வின் ஈர்ப்பிற்குள் நாம் சென்று விட்டால் அவள் உணர்வை நமக்குள் குருவாக மாறி அதை வழி நம்மை சிரமப்பட செய்வதும் வேதனைப்பட செய்வதும் என்னை சொன்னார் என்று அவளுடைய உணர்வுகளை நாம் சென்று விட்டால் இந்த உடலுக்கு பின் நாம் மீண்டும் அந்த ஈர்ப்புக்குள் தான் நாம் செல்ல வேண்டும். ஆக இதுபோன்ற நிலைகள் வளராதபடி, இதுபோன்ற உணர்வு நமக்குள் விளையாதபடி, அந்த ஞானிகள் காட்டிய வழியிலே, குருநார் காட்டிய வழியிலே தீமையில நீக்கக்கூடிய சக்தி நீங்கள் ஒவ்வொருவரும் அது பெற வேண்டும். அதற்கு பெறுவதற்குள்ளான தகுதி தான் இதை உணர்த்தேன் என்று குரு சொல்லுகின்றார். அந்த ஞானிகள் காட்டிய நிலைகள் அனைத்துமே ஒரு ரோஜாவினுடைய மனத்தை நுகர்ந்தால் ஆகா என்று அது எப்படி ரசிக்க செய்கின்றதோ, இதுபோன்று உங்களுடைய வாழ்க்கையில் இப்போது சொல்லிக் கொடுத்த இந்த முறைப்படி எந்த சந்தர்ப்பமாக இருந்தாலும் எத்தகைய தீமைகளை சந்தித்தாலும் அந்த அறிஞானிகளுடன் நான் பெறுவேன், அதை எனக்குள் ஓங்கி வளர்ப்பேன், என் உயிரின் துணை கொண்டு இந்த சக்தியை பெருக்குவேன் என்று உங்கள் உடலுக்குள்ளே இந்த மனங்களை பரப்பினோம் என்றால் உங்களுடைய பார்வையும் உங்களுடைய சொல்லும் உங்களுடைய செயலும் மற்றவர்களுக்கு இது இனிமை பயக்கும் நிலையாக வருகின்றது. உங்களுடைய உணர்வுகளை அங்கே ரசித்து கேட்கும் நிலையும் உங்களுக்கு உதவி செய்யக்கூடிய பண்புகளும் ஆக நீங்கள் எங்கு சென்றாலும் அதற்குண்டான வரவேற்பும் கிடைக்கும். ஆனால் அதை விடுத்துவிட்டு ஒரு வேப்ப மரத்திலே கசப்பின் தன்மை நுகர்ந்தால் எப்படி ஓய் என்று உமட்டலாகின்றது. இதுபோன்று உங்களுக்குள் அந்த கசந்த நிலைகளையும் வெறுப்பின் தன்மைகளையும் ஆத்திரப்படும் நிலைகளையும் இதை சமைத்து இதை படைத்து இந்த மனத்தை உங்கள் உடலுக்குள் விளைவித்து இதையே பரப்பினேன் என்றால் அது நண்பராக இருந்தாலும் வெறுத்து பேசும் நிலைவரும் அது மற்றவர்களாக இருந்தாலும் உதவி செய்யக்கூடிய பண்புகளை உங்கள் எண்ணமே அது தடுத்துவிடும். உங்கள் எண்ணமே யானை வரும் பின்னே மணி ஓசை வரும் முன்னே என்று சொல்வது போன்று இந்த உடல் அங்கே உங்களுக்கு உதவி செய்யக்கூடிய நிலைகளுக்கும் உங்களுக்கு வழி நடத்தக்கூடிய நிலைகளுக்கு வருவதற்கு மாறாக உங்களுக்கு தொல்லை கொடுக்கும் நிலையாக உங்கள் எண்ணமே வந்துவிடும் என்று ஒரு இதில் தெளிவாக்கி இந்த வாழ்க்கையை நாம் ஒவ்வொரு சந்தர்ப்பத்திலும் மெய்ஞானிகளை உணர்வை நாம் ஏற்று வழி நடந்து நம்முடைய உயிரான்மாவிலே நம்முடைய ஆன்மாவிலே நம் உடலுக்குள்ளே அந்த அறிஞானிகளுடைய அருள் மனங்களை பெருக்கி நம்முடைய பார்வை சொல் செயல் அனைத்தும் புனிதம் பெற்று நம்முடைய எண்ணமே நமக்கு பாதுகாப்பாக மற்றவர்களுக்குள் மகிழ்ந்து வாழச் செய்யும் உணர்வின் ஊட்டமாக அது அமைந்து நம்முடைய எண்ணத்தால் நமக்குள் வரக்கூடிய தீமையிலிருந்து விடுபட்டு நம்முடைய எண்ணத்தாலே நம்மை உயர்ந்த வழியில் அழைத்து செல்லும் சக்தியாக நாம் வளர வேண்டிய வழிமுறைகளை இந்த உபதேச வாயிலாக மிக நுண்ணிய நிலைகளை எடுத்து காட்டுகின்றார்கள்.
மாம்பழம் அதனுடைய சுவையின் மனத்தை தான் வெளிப்படுத்தும். வேப்ப மரம் தன் கசப்பின் தன்மையை வெளிப்படுத்தும். இதை போல நாம் வெறுப்பை வலித்துக் கொண்டவர்கள் வெறுப்பின் எண்ணங்களை தான் பேசுவோம். ஒருவரை குறை கண்டு நாம் பேசிய உணர்வு வளர்த்துக் கொண்டால் எதையும் குறையின் நிலையில் தான் நாம் பேசுவோம். ஆனால் பாசத்தின் நிலவு கொண்டு உள்ளவர்கள் பாசத்தால் எண்ணும் போது பிறருடைய துன்பத்தை எல்லாம் எடுத்து அவர் உடலை எடுத்து தன்னை அறியாலே பாசத்தினால வேதனை கொண்டே தன் உடலுக்குள் நோயை சேர்த்துக் கொண்டே இருப்பார்கள். ஆக இதை போல நாம் எண்ணிய நிலைகள் அந்த அறுவித்துகள் அதே போல செடி கொடிகள் எவ்வாறு தனக்குள் எடுத்துக் கொள்கின்றதோ அதை போல நமக்குள் வளர்த்துவிடும். இதை போல அந்த ஞானிகளின் அறுவித்து நாம் செலுத்தப்படும்போது நமக்குள் இருக்கக்கூடிய துன்பங்களை நீக்கிவிட்டு பேரானந்த பெருநிலையான பெருவீடான பெருநிலை பெறும் அந்த தகுதியின் பெருவீடு பெருநிலை பெற்றவர்களுடைய அந்த மகா ஞானிகளுடைய அருள் வாக்கினை அறிவித்தினை இன்று உங்களுக்கு வாக்காக சொல்லுக்குள் இந்த உணர்வை ஈர்க்கச் செய்து இந்த உணர்வின் அருள்வித்தை உங்களுக்குள் பதிவு செய்திருக்கின்றது. இந்த பதிவு செய்த நிலையை இப்ப நாம் எடுக்கப் போகும் தியானம். இந்த தியானம் முறை கொண்டு நீங்கள் சிறிது நேரம் இந்த தியானத்தை எடுத்துக்கொண்டால் அந்த நாம் இந்நேர வரையிலும் எடுத்துக்கொண்டதற்கு சக்தி கூடுகின்றது. இப்ப உங்களுக்கு சாதாரண திட்டவங்க பேசுறவங்க இதெல்லாம் உங்களுக்கு போதுமான கரண்ட் இருக்குது. இப்ப நாம டியூப் லைட் போட்டோம்னா அது சம அளவு கொடுக்கணும். அதுல கரண்ட் கொஞ்சோண்டு கம்மியானா அந்த லைட் எரியாது. இப்ப சாதாரண பல்பை போட்டால் அது இருக்கிற அளவுக்கு டிம்மா கூட எரியும். ஆனா டியூப் லைட் எழுதவில்லை. நமக்குள் தெளிவாக உணர்த்தும் இந்த உணர்வின் தன்மை, ஆனால் தெளிவாக உணரும் ஆற்றல் மிக்க ஞானியின் அருள் சக்தி நாம் பெற வேண்டும் என்றால் நம் உடலுக்குள் அந்த காந்த சக்தி தேவை. நாம் இந்நேரவரையிலும் பேசிய இந்த நிலைகள் ஞானிகளின் அருள்வித்து அவர்கள் மெய்வருடைய பெறக்கூடிய சக்தியின் உணர்வின் சத்தம் இருந்தது. அதனுடன் இணைந்து இந்த கரண்ட் ஜாஸ்தி சேர்க்க வேண்டும். அந்த நினைவை கொண்டு நீங்க கூட்டிக் கொண்டால்தான் இந்த உங்க உடல்ல இந்நேரவரையிலும் பதிவு செய்வதற்கு சக்தி கிடைக்கின்றது. அப்படி சக்தி கிடைத்த பின் இஸ்ரா என்று அதை எண்ணி அந்த உணர்வு சக்தி நீங்க நினைவில் கொள்ளும் போதும் ஞானிகள் உடல் இருந்து விளைய வைத்த இந்த ஆற்றல் மிக்க சக்தியை நமக்கு முன்னாடி படர்ந்து கொண்டிருப்பது அதை நம்ம நீங்க கவரும் ஆற்றல் பெறுகின்றது. அவ்வாறு பெற்றுக்கொண்டால் உங்கள் அறியாமல் மனதை துன்பப்படுத்தும் நிலையும் உங்கள் மனதை இன்னல்படுத்தும் இந்த நிலைகளிலிருந்து உங்களை மீட்ட இது உதவும். ஆக இதிலிருந்து நீங்க பின்பற்றி மெய்ஞானின் அறவழியிலே நீங்க செல்ல முடியும். இது கொஞ்ச நாளைக்கு நீங்க பழகிவிட்டால் இது உங்களுக்குள் நீங்க எண்ணும் போதெல்லாம் அந்த நினைவே வரும். எண்ணும் போதெல்லாம் அந்த சக்தியை பெற முடியும். இப்ப நாம் ஒருத்தர் திட்டி விட்டால் நம்ம என்ன நினைக்கிறோம், என்னை இப்படி பேசினா, என்னை இப்படி பேசினா அப்படின்னு நாம பேசுறோம். இந்த உணர்வின் தன்மை நாம ஜெபிக்கப்படும் போது இந்த சூரியன் காந்த புலன் சும்மா இருப்பதில்லை, நாம் பேசுவதெல்லாம எடுத்துக் கொள்கின்றோம். நாம் பேசி வரை நான் எண்ணிக்கொண்டால், என்னை இப்படி பேசினாங்க பேசினாங்க பேசினான்னு சொன்னா அவங்க காதல கேட்டாங்கன்னா அவங்க நம்மளோட சண்டைக்கு வருவாங்க. கேட்கல அப்படின்னு சொன்னா இந்த உணர்வின் சத்து இந்த காந்த அலைகள் எடுத்து அதை விளைய வச்சுக்கிட்டு இருக்கும். நமக்கு உடம்பு என்ன என்ன இது விளைய வச்சு உடம்பு எடுத்து வச்சுக்கிடும், பின்னாடி முன்னாடி இதுதான் நிற்கும். இது நின்றுகிட்டே இருந்தேன், என்ன இப்படி பேசினா, என்ன இப்படி பேசினா, என்ன மோசமானுங்கிற அப்ப நான் பேசினான்னு சொல்லும் போது வேற என்னென்னமோ கலந்து நாம பேச ஆரம்பிச்சிடும். இந்த பேச்சின் தொடர்கள் அனைத்தும் வெறுப்பை ஊட்டும் உணர்வாக நாம் இந்த வெறுப்பு நிறைகள் பேசுவது அனைத்தும் இந்த காந்த அலைகள் கவர்ந்து கொண்டு நாம பேச 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 என் உடல் பக்கம் முன்னாடியே நிறுத்திவிடும். ஆக முன்னாடி நின்ன உடனே என்ன செய்யறோம், நாம மீண்டும் அந்த நினைவு வரும்போது எங்க பார்த்தாலும் அந்த நினைவு வரும். நீங்க எதையாவது ஒரு நல்ல பொருளை செய்ய வேண்டும் என்று இந்த வெறுப்பா நிலையில இருந்தா நீங்க குழம்பு வைக்கும் போது பாக்கணும். நீங்க எந்த குணத்தின் அடிப்படையில வெறுப்பா இருக்கிறீங்களோ, இப்ப எரிச்சலான நிலையில இருந்தாலும் மிளகாய் அதிகமா போட்டுருவீங்க, என்ன இப்படியே பேசிட்டு இருக்காங்களேன்னு வேதனையான நிலையிலிருந்து உப்பை போட்டுருவீங்க, உப்பு அதிகமா போட்டுருவீங்க. உங்களை அறியாமல உப்பு கையில் அள்ளி போட வைக்கும், வேணா பாருங்க சங்கடம் எந்தெந்த குணத்தை நீங்க வெறுக்கிறீங்களோ. அன்னைக்கு நீங்க குழம்பு வைக்கும் போது உப்பு அதிகமா போட்டுருங்க, வீட்டுல சண்டை என்ன உப்பு இருக்கு. நீங்க கோபமா இருந்தீங்க காரத்தை அதிகமா போட்டு ஒரு மிளகா கூட வந்து ரெண்டு மிளகா அது கூட சேர்த்து போட்டுரும், அப்புறம் எரிச்சலா இருக்கும். அதே மாதிரி நீங்க சலிப்பு சந்தேகத்தோட வந்து எது சீரகம் இருக்குல்ல அது அதிகமா அள்ளி போட்டுரும். அது அதிகமா போட்ட உடனே சீரக வாசனை எடுத்து அனுப்பிச்சிரும். அது என்ன அது என்னென்ன குழம்புடைய நிறைகள் எதுவா இருக்குதோ அந்த குணத்துக்கு தகுந்த மாதிரி அன்னைக்கு குழம்பு வைக்க சொல்லும். அந்த குழம்புக்கு தக்கவாறு நீங்க எந்த குழம்புல எது வருதோ அது வரும். நீங்க அன்னைக்கு யார் இடத்துல எதை பேசணும், புளி குழம்பு வைக்கணும்னு நினைச்சா அன்னைக்கு புளி குழம்பு வைக்கணும்னு சொல்லச்சு. ஆனா அன்னைக்கு புளிய அதிகமா கரைச்சி விட்டு அதை நினை எப்பூராமே உப்பை குறைச்சிடும், புளிப்பு அதிகமாக போகும். ஏன்னா இந்த புளிப்பான நிலைகள் என்ன சலிப்பு ஜாஸ்தி எடுத்துக்கொண்டா அன்னைக்கு நிச்சயம் நீங்க புளி குழம்பு தான் வைக்கணும். நீங்க சாதிச்சு புளி குழம்பு வைக்க வச்சிடும், புளி வச்சாலும் உப்பு போடாம விட்டுருங்க, உப்பு இல்லாமல் புளி ஜாஸ்தியா இருக்கும். வேணா நீங்க வேணா அனுபவத்துல பாருங்க, நீங்க அதை மீறி நீங்க இட்லி நீங்க புளிக்க வைக்கணும்னு நினைச்சுன்னு உப்பை போட்டு வச்சீங்கன்னா இந்த புளிப்பான நிலைகள் பார்த்தோம்னா மறுநாள் காலையில் பார்த்தா இட்லி புளிச்சு போயிருக்கும். அப்ப இட்லி எத்தனை கல்லு மாதிரி ஆயிடும், ஐயோ நான் இப்படிதான போட்டேன் அப்படின்னா அந்த குணத்துக்கு தகுந்த மாதிரி இந்த துருவி நிலைகள் கொண்டு இயக்கிவிடும் மனிதனுடைய ஆற்றல் அந்த அளவுக்கு. அதனாலே இதை நாம் ஒன்று உண்டா நமக்குள் இயக்கி விடுது. இது நாம சுவாசிக்காமல் அப்ப திரும்ப 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 பேசும்போது இந்த உணர்வுல வந்துடும். நாம இதானாலும் கூட பரவாயில்ல, நம்ம உடல சாப்பிட்ட ஆகாரத்தையும் அந்த நிலைக்கு ஆக்கி போடுது. அப்ப நாம வியாபாரத்துல போய் உட்கார்ந்தாலும் சரக்கு எடுத்து கொலை விளைய சொன்னோம்னா அவங்க நாம எந்த புளிப்பா இருக்கிறோமோ அவங்க அந்த சலிப்பா என்ன துணிப்போ போயிட்டு இருப்பாங்க. நம்ம சொல்லு அவங்க காதல கேட்டு இந்த உணர்வு கண்ணில் பார்த்தோன்னா சரக்கு சலிப்பா அந்த புளிப்பா போச்சுடும். அதே மாதிரி வேற நண்பர்கள் யாராவது இருந்தாங்கன்னா இந்த வெறுப்பான எண்ணங்களை பேசி இந்த அலையில் இருக்கும்போது நாம ஏதாவது சந்தோஷமா சொல்ல போனோம்னா அவ காதல கேட்ட உடனே எனக்கு முன்னாடிதான் வெறுப்பான எண்ணங்கள் இருக்க இது போய் கலந்து பேசும். அந்த பேசும்போது அவங்க நாம பேசிட்டு இருக்கும்போது வெறுப்பா இருப்பாங்க, நாம பேசும்போதெல்லாம் வெறுப்பா இருக்கும், கூட ஏதாவது பேசணும் இன்னும் கொஞ்சம் வெறுப்பா இருக்கும். அந்த மாதிரி விட்டுட்டு வந்துட்டா பரவாயில்ல, இல்லாம இந்த மாதிரி வந்துடும். இதே மாதிரி நாம எதை எடுக்கிறோமோ அதுக்குதான் மூஷிக வாகனா, நீ எதை எண்ணுகின்றாயோ அதை பாரு நீ எண்ணியதுதான் நீ எண்ணுகின்றாயோ அதுவாகின்ற. இப்ப நான் மாம்பழத்தை தேட வேணுங்கிற போது மாம்பழத்தை தேடி போறேன், ஒருத்தன் உதைக்க வேணுங்கிற போது அவன் ஆளை குறிப்பா தேசி தேடிட்டு போறேன். இதே மாதிரி நான் எண்ணிய நிலைகளே அதை நான் சுவாசிக்கும் போது மூசிக்கா வாகன, நான் சுவாசித்த இந்த குணம் இந்த உடலை அழைத்து செல்லுது. இவ்வளவு பக்குவமா கொடுத்துருக்காங்கனாலே இப்ப நாம எதை சுவாசிக்க செய்யறோம்னா ஞானின்னு அருள்வித்த உங்களை எண்ண வைக்கிறேன், அந்த எண்ணத்துக்கு நான் அருள்வித்தை படிக்கிறேன், இதை எண்ணி ஞானியின் அருள் சக்தி பெற வேண்டும் என்று நீங்க எண்ண போகும்போது அந்த சூரியனின் காந்த சக்தி எனச்சுதான் இருக்கும். இல்லைன்னா அது பவர் இல்லை, டியூப் லைட்டை போட்டு கரண்ட் கம்மி ஆனிச்சுன்னா டியூப் லைட் பாட்டுக்கு இருக்க வேண்டியதுதான். ஆக நான் இன்னேற வரையில் உங்களுக்குள்ளுக்க ஞானத்தின் அருள் வெளிப்பத்தி ஆச்சுன்னா எங்க சூரிய தியானம் இருக்கிற நேரமா இருக்கு, அவன் அப்படி பேசுறேன் இப்படி பேசுறேன் உட்காந்து இந்த பிள்ளை இப்படி போகுது அப்படி போகுது என்னன்னா இது டியூப் லைட் எரியாத மாதிரி உள்ளுக்கு எரியாம எரிஞ்சிக்கிட்டு இருக்கும். என்னைக்கு நீங்க இந்த காந்தத்தை எடுக்கிறீங்களோ அது இப்ப எரியும், அதுக்கு தகுந்த கரண்ட் வர போகும்போது எரியும். இதை நீங்க மனசுல வச்சுங்க, நீங்க எல்லாம் அந்த நல்ல நிலைகள் பெற வேணுங்கிறதுக்காண்டி இதை செய்யறேன். அதனால நீங்களும் நாம் அந்த ஞானியின் அருள் சக்தி பெற வேண்டும் இந்த எண்ணம் வந்துருச்சுன்னா நிச்சயம் அதுக்கு உண்டான நிலையை செய்வீங்க. என்ன இப்படி பேசிக்கிட்டானு என்னத்தை செய்து என்னங்கன்னா நம்மளை இங்கேயே வெறுக்க செய்து நல்லது போக கூடாது இப்படி இன்னொருத்த உடலை போய் நாம புகுந்துட்டு நம்ம பேய ஆட வைக்கும். வீட்டுல யாராவது சண்டை போட்டா சரி எங்க மாமியா இப்படி பேசி எங்க அவங்க பேசினாங்க அப்படின்னு இந்த எண்ணத்துல இருந்தா போதும். அப்புறம் ஜாஸ்தி வெறுப்பாயிடுச்சுன்னு இந்த குடும்பத்தை விட்டு வெறுக்க செய்யும் ஏதாவது ஒண்ணு செய்து வச்சுக்கணும், நம்மளை அறியாமல் எடுத்துட்டு போடுங்க. நாம வெறுக்கும் என்ன வரும்போது உடலை வெறுக்கும் உணர்வுகள் நமக்குள்ள அழிச்சு போகுது. நாம் வேண்டாம்னு சொன்ன இதே மாதிரி வெறுத்த உணர்வு நமக்குள்ள வந்து வெறுத்து இறந்தவங்க ஆத்மா நமக்குள்ள வந்து நம்ம நீ பாப்பா என்னோட துணைக்கும் அதை எழுத்துட்டு போயிடும் கொண்டு போய் இதை நாம பார்க்கலாம். ஆக ஆத்திரமும் பதட்டமும் அதிகமான எடுத்துக்கொண்டால் அதே உணர்வுகள் அதனுடைய நரிகள் செய்து நாம் அந்த வழியிலேயே போவோம். ஆகினாலே இப்ப ஞானியுடைய அறிவித்த உங்களுக்குள் பதிவு செய்வது தயவு செய்து உங்க என் குருநாதர் எப்படி சொன்னார் அப்படின்னா உங்க உயிரை கடவுளா மறிக்க சொன்னார், உங்க உடலை கோயிலாம் மறிக்க சொன்னார். ஆனா அதை மறிக்க சொன்னதுனால இந்த உயர்ந்த நிலைகளை நீ அபிஷேகம் பண்ணும். இப்ப நீங்க கோயில போய் பால் அபிஷேகம் தேன அபிஷேகம் சந்தான அபிஷேகம் செய்யறீங்கல்ல, அதே மாதிரி அந்த ஞானிகளுடைய அருள் சக்தியை எடுத்து நான் உங்ககிட்ட நான் பேசிக்கிட்டு இருக்கும்போது நீங்க ஊன் கொடுத்து கேட்டீங்கன்னா அந்த ஈசனுக்கு அபிஷேகம் நடக்குது. அப்ப அங்க இந்த மகிழ்ச்சியான உணர்வு சத்தா வடிச்சு பிரம்மமாக உங்களுக்குள் அனுசர சக்தியாக வடிச்சு வச்சிரு. அந்த சக்தியா வடிச்சு வச்சத உங்களுக்குள் இருக்க போகும்போது இதுவே நீங்க உங்க உயிர் ஈசனா நினைச்சு அந்த மகிழ்ச்சியின் அருசக்தி எனக்குள் பெறணும் நீங்க என்னீங்கன்னா அங்க உங்க ஈசனுக்கு அபிஷேகம் பண்றீங்க. அப்ப அந்த உணர்வான சக்தி உங்களுக்குள் இருக்கக்கூடிய நல்ல தெய்வங்களுக்கு கிடைச்சுன்னு அது சந்தோஷமா உங்களுக்குள் என்னென்ன நினைக்கிறோம் அந்த வேலையெல்லாம் செய்ய வைக்கும். உங்க சொல்லுக்குள் போனவொன்னு சரஸ்வதி ஞானம், இந்த சரஸ்வதிங்கிறது மனம், நான் பேசக்கூடிய இந்த உணர்வின் நாதம், அந்த உணர்வுகள் என்ன செய்ய சொல்லும் போது அங்க போய் எனக்கு தகுந்த மாதிரி இனிமையா பேச வச்சு நமக்குள் உதவி செய்ய வைக்கும். ஆனால் ஒரு அணு ஒரு வேப்ப மரத்தின் கசப்பை எடுத்துக்கொண்டால் அது நுகரும் போது எனக்குள் ஐயோன்னு வாந்தி வர வைக்கும். ஒரு ரோஜா பூண்டிய சக்தி அதை எடுத்து வந்து இங்க வந்து ஆஹா அப்படின்னு சொல்லும். இதே போல நாம் எடுத்துக்கொண்ட இந்த உணர்வின் மனம் நமக்குள் சுவாசிக்கும் போது இந்த நிலையை செய்துவிடும். ஆகினாலே நமக்குள் கொடுக்கும் இந்த ஈசனிடம் அது படும்போது நறுமணத்தை சுவாசிக்கும் போது நம்ம மகிழ செய்கின்றது. கசப்பின் தன்மை வந்து நான் அந்த ஈசனுக்கு நெளிவாகின்றான், உடலுக்குள்ளும் நெளிவாக செய்யும். நெளியும் உணர்வை அதிகமாக சுவாசித்தால் நெளிஞ்சி திரியும் உணர்வின் உடலாக அது மாற்றிவிடும். இதை போல சில உணர்வின் இயக்கங்கள் உயிர் பிரம்மமாக இருந்து சிசித்துக் கொண்டே இருக்கின்றான். ஆகினாலே நமக்குள் நாம் மனிதானந்தான் நாம் பிரம்மாவை சிறப்பிடித்தான் சிருஷ்டிக்கும் ஆற்றலின் நிலையில் நம் ஆறாவது அறிவுக்குள் உண்டு. நமக்குள் படைக்கும் சக்தி உண்டு. இந்த விஞ்ஞானம் எத்தனை வகையில் படைக்கின்றான் அதை போல மெய்ஞானிகள் காட்டி அறுவழி கொண்டு இந்த உடலிலே விளைய உடலில் ஏழாவது சப்தரிசி நாம் உணர்வை எல்லாம் ஒளியாக மாற்றும் நிலையை நாம் படைக்க வேண்டும்.